தம்பி, அவர்கிட்ட மைக் கொடுங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க வாழ்க்கையில யார மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க லட்சியம் என்ன?
எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாருண்ணா, அவர் வந்தாலே கெத்து தான். அப்படியே வருவாப்ல, அப்படியே வந்து அண்ணன் வந்தாலே அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பின்னாலேயே போவோம். அப்படியே வந்தாருன்னா கெத்து தான், செம்மையாக சுற்றின்னு இருப்பார். அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். வந்து கெத்தா வேலைக்கே போகாமல் ஜாலியாக சுற்றின்னு இருப்பாருண்ணா. அவர் வந்தாவே கெத்து தான், ஊரில் எல்லாரும் அப்படியே இப்படி
எப்படிப்பா,
பார்ப்பாங்க, ஐயோ அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு.
அது வேலைக்கே போகாம கெத்தாவா? அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்றாரு?
நான் அதெல்லாம் அவருக்கு மேட்ரே கிடையாது. நான் உங்கள் அப்பா கடை வச்சிருக்காரு, இல்லை கல்லாப்பட்டியில் போய் உட்காருவாருண்ணா, காசு எடுத்து பா சட்டப்பையில போட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படியே ஃபேஸ்புக் வருவாருண்ணா, ஃபேஸ்புக் வந்து ஃபெமினிஸ்ட்லாம் அட்டாக் பண்ணுவாரு, ஃபேஸ்புக்கே குழப்பி விட்டு போயிட்டே இருப்பாருண்ணா. அவர் மாதிரி ஆகணும்ண்ணா, அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ணா. இந்த மாதிரி குழப்பி விட்டு கெத்தா ஃபேஸ்புக்ல எல்லாம் அலறுவானுங்க, கடை பக்கம் வந்தாலும் எல்லாரும் கதறுவானுங்கண்ணா. அதான் அவர் தலை அவரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என் பேரு ஜாவா பழனிச்சாமி நாயக்கன். நான் பிறக்கும் போது என்னைய குளோன் குதியன்னு எழுதி வச்சுட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேரு ஜாவா பழனிச்சாமி நாயக்கன்.
ஆ அப்படியாண்ணே, ஆ சரிண்ணே சரிண்ணே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜீன்ஸ் ராஜா பாட்காஸ்ட். பெருமையுடன் வழங்கும் தீபாவளி நாள் சிறப்பு பட்டிமன்றம். வழங்குபவர்கள் டாபர் ஹனி, த டேஸ்ட் ஆஃப் புளோரிடா. உடன் வழங்குவோர் ஆண்டவர் நடிப்பில் டக் லைஃப். வணக்கம் மக்களே, அடுத்து ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களெல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்முடன் வந்து வழக்கம் போல தோழர் செந்தில், ஒண்ணுக்கு முதவா ஜாவா மற்றும் துரைக்கண்ணு வாத்தியார் இழந்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா இல்லை நன்கொடையீர் அது உபயம்லாம் போடுற மாதிரி வந்து நம்ம பாட்காஸ்ட்டுக்காக வந்து 500 ரூபாய் நன்கொடை வழங்கிய ஒரு உள்ளம் வந்து நம்ம கூட இன்றைக்கி இணைய வந்திருக்கு, ஒப்பீனியன் குமார் செஷனுக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம்
ப்ரோ. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. இந்த ஒப்பீனியன் குமார் செக்ஷன்ல ஜாயின் பண்றதுக்காக தான் ப்ரோ 500 கட்டி நான் ஜாயின் பண்ணிருக்கேன் ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் டைம் உங்களோட அந்த லியோ ரோஸ்ட் கேட்டேன் ப்ரோ, அந்த ரோஸ்ட்ல என்னோட ஒரு ஒப்பீனியன் இருக்கு ப்ரோ, என் தளபதியோட ஆக்டிங் பத்தி பாத்தீங்கன்னா.
ஆமா ஆமா, அது நீங்க தளபதி ஆக்டிங் பத்தி சொன்னா அதுலயே நான் வந்து பேசியிருப்பேன் ஆக்டிங் பத்தி அப்படின்னு. இந்த வாழ்நாள்ல வந்து தளபதி வந்து ஆக்டிங் பண்ணது இதுலதான். இதுல என்ன பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்களே எடுத்து வர்றீங்களா பத்தீங்களா, அந்த ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அதுல வந்து ஆஹா ஓஹோ இது வந்து அவார்ட் வின்னிங் ஆக்டிங் பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் ஆக்டிங், அழுகிறது நடிக்கிறது இதெல்லாம் பேசிக்கா இல்ல ஆக்டருக்கு இருக்க வேண்டியது. இவ்வளவு நாள் அது கூட இல்லாம ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு அதை கொண்டு வரும்போதே மக்கள்லாம் வந்து ஆஹா ஓஹன்னு கொண்டாடுறாங்கல்ல. இதை வந்து நான் வந்து என்னால ஏத்துக்கவே முடியுதில்ல. இது ஒரு பேசிக்கான ஆக்டிங், சரி ஓகே நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக வந்து நம்ம அந்த படத்தை தூக்கி கொண்டாடணும், ரோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி.
அண்ணா அவர் காசு கட்டி ஒப்பீனியன் சொல்ல வந்துக்கிறாரு, அவர் பேசப்பட மாட்டீங்களா?
என் காசு கட்டி வந்தாலும் ஒப்பீனியன் என்பது ஒப்பீனியன் குமார் சேஷனில் என்னுடைய ஆதிக்கம் இருக்கும், அந்த ஒப்பீனியன் கரெக்டாக கொண்டு போக வேண்டியது என்னுடைய கடமை அப்படிலாம் சொல்லி நான் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிடும் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்கிட்டு தான். இங்க வந்து விரைவில் வந்து ஒப்பீனியன் குமார் சேஷனுக்கான நுழைவு கட்டணத்தின் உடன் தொடங்க இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பாப்போம்
நடக்குமாறு
தெரியல, நினைச்சிட்டு இருக்கோம் தெரியல, அது வேற பாத்து நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா, அதுக்கு முன்னாடி ஜாவா வந்து ஜாவாட்ட வந்து கொஞ்சம் சில கேள்விகள் வந்து பச்சை பச்சையா கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஜாவா அந்த போன எபிசோடு அந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்களா ஸ்பாட்டிஃபைல?
ஆமாண்ணே, நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு
பாத்துட்டு உடம்பு கூசலையா அவனுக்கு, உடம்பு கூசி இந்த போன மாதிரி.
அவன் கூசவே கூச, ஏன் தெரியுமா? அவன் கடைக்கு வேலை செய்ய வரான் இந்திய, அவனுக்கு போனது கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானா?
வடக்கன்ஸ்ட் வந்து நீ போனை கொடுத்து என்ன வந்து இது ரெண்டு ஸ்பாட்டிஃபைல ரெண்டு கமெண்ட் போட்டாதான் எனக்கு சம்பளம் கொடுப்பேன், இப்ப டெய்லி பேட்டா கொடுப்பேன் அப்படின்ற இருக்கு. ஆமா, இவர் பெரிய புண்ட, இவர் வாய்ஸ் யூஸ் பண்ணி நாங்க ஸ்கேம் பண்ணிட்டோம் வேண்டாம். அந்த ஒரு ஸ்கிட்ல வந்து ஹலோன்னு சொல்றதுக்கு வாடான்னு சொன்னா அது வர முடியாதுடா புண்ட. இதுக்காண்டி நான் பழைய ஸ்கிட்ல இருந்து எடுத்து போட்டு நொட்டி இது பண்ணிட்டு இருக்கணும் நானு.
விருந்தாளிங்க
உனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஓரமா நின்னு பேச முடியாது. அதான் ஜாவா வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் வச்சு பின் பண்ணா ஏதோ கொஞ்சமாவது சூடு சோரணை கொஞ்சமாவது உரைக்கும் கில்ட் ஃபீலிங் வரும் அப்படிலாம் நினைச்சா வந்து துளி கூட வாய்ப்பு கிடையாது. ஆமா
இல்லண்ணா, இப்ப இன்னைக்கே எனக்கு வந்து சரியான வயிற்று இப்ப கூட லூஸ் மோஷன் தானே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சரி, நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்ம கம்மி ஈட்ட கூடாது, தப்பு இதுன்னு சொல்லிட்டு நான் வரணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நான் வந்துட்டேன்.
Details nobody asked for, but okay.
எத்தனாவது டே ப்ரோ? இதுல பெரிய ஓல நூட்டானா, ரெண்டு படத்தையும் பாத்துட்டானா, ஆனா ரோஸ்ட்டுக்கு வர முடியலையா?
இல்ல அது ஃபர்ஸ்ட் பார்ட் தான் செகண்ட் பார்ட்டா எடுத்து வச்சிருக்கேன், அதுக்குன்னு கேரக்டர் நேம் அந்த கேரக்டர் நேம் அது கிடையாது, அது மட்டும் தான் அது கிடையாது. சரி இன்னொன்னு கேக்குறேன் நான் வந்து, இல்ல இல்ல இந்த இந்த படத்துல பார்ட் டூல சந்திரமுகி யாரு, யார் உடம்புல வரும்?
அது வந்து இவ அந்த என் வயசுதான் அவளுக்கு டக்குன்னு லக்ஷ்மி மேனன், லக்ஷ்மி மேனன்.
அப்ப இவ கங்கனா ராவத் யாரு இதுல?
கங்கனா ராவத்னா
எளிமையான கேள்வி கேக்குறேன், உங்க உங்க நண்பர் மனோபாலா இருப்பார்ல, அந்த படத்துல அவர் எவ்வளவு நேரம் வருவாரு?
மனோபாலா வந்து வழக்கம் போலதான், அந்த எனக்கு நண்பர் மனம் வள இழுத்தாரு இளையராஜா அந்த சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம படம் பேச விட்டுருங்க, அதை எனக்கு என்னன்னு தெரியல. இந்த மனம் வளையோட பேர் இழுத்தாலே
கேட்டதுக்கு பதில் சொல்ல, சரிடா டேய், இதுல வந்து லாரன்ஸோட பிளாஷ்பேக்ல வர அவன் கேரக்டர் நேம் என்னன்னு மட்டும்
சொல்லிடுறான்.
கேரக்டர் நேம் எப்பவுமே நான் கேரக்டர் நேம் பார்க்க மாட்டேன், கேரக்டர் அனலைஸ் பண்ணுவேன், நேம் நான் அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டேன்ற விஷயம் தெரிஞ்சு நீ
கேக்குறீங்க.
எளிமையான கேள்வி, எளிமையான கேள்வினா ரொம்ப எளிமையான கேள்வி, இந்த சந்திரமுகி படத்தோட இயக்குனர் பேர்
என்ன? ராகவரன்.
நல்லவேளை நீ வரலடா.
கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இத மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம். அந்த கிளைமேக்ஸ்ல யாரு சாவா?
கிளைமேக்ஸ்ல யாரு சாவா? அந்த கெல்ட் போய் அந்த தர்பானே சாமியாரு சாமியாரு
சாமியாருன்ட்டு கடைசியா பாத்துருக்கேன்.
எல்லாருமே ஆனா வானா வானா தம்பிக்கு சொன்ன, தம்பிக்கு சொன்ன சொல்லி எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் வானா வானா அப்படின்னு. சரி வா வரேன் வரேன் வா அப்படின்னு வந்துட்டேன். கரெக்டா எல்லா விருந்தாலையும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா எதுவும்
பேசணும்.
உப்பு பாக்கெட்டோட தயாரா இருந்துட்டீங்க. எனக்கு இவனா நீ போடா காமெடி குதி. எனக்கு வந்து இப்போ ஆண்டவரை பார்த்தாலே காமெடியா இருக்கு. எனக்கு வந்து ஆண்டவர் படமே நடிக்க வேண்டாம், ரிட்டையர் ஆயிடலான்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த இந்தியன் டூ ட்ரெய்லர்ல இப்படி வந்து அந்த அந்த இது நிப்பாடுறா அந்த இந்த மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்தியன் பார்ட் ஒன்னே பாக்குறதுக்கு இந்த
இந்த ஃபேஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இதா கொடூரமா தான் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. இப்ப வந்து ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்ப கொடூரமா காட்டுறாங்க. இந்த மூஞ்சி பக்கத்துல க்ளோஸ் அப்ல வச்சு கடைசியில் ஒன்று காட்டுவாங்க, நான் இந்தியன், நான் வந்து கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குவேன் அப்படின்றப்பல விக்ரம்ல வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குவேன் அப்படின்னு அந்த அந்த டைலாக் வரும் தெரியுமா, இது என் பையனோட ரிவெஞ்ச் ஸ்டோரி நினைச்சிட்டு இருக்கீங்களா சார், அன்னைக்கு கோயில வத்தலை பாக்கு இதோட மாடர்னைசேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, 60 மில்லியன் வருஷம் ஆச்சு சார் போறாங்களே அந்த மனுஷன் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு போட்டு அறுத்து கரக்கரன்னு அறுத்து நம்மள கொன்றாங்க போல இருக்கு. இதுக்கு பத்தாததுக்கு வந்து இப்போ அந்த அந்த க்ளோஸ் அப்ல ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா, அந்த அந்த ஃபேஸ பார்த்தோன்னே எனக்கு இந்த ஒரு மீம் போட்டிருந்தேன், அதுதான் அவர் என்னடி தப்பு பண்ற உன்னையெல்லாம் மொழையில ஐயோ அதுக்கு பத்தாததுக்குன்னு அடுத்த படம், என் பேரு ரங்கராய சக்திவேல நாயகன் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேரு ரங்கராய சக்திவேல நாயகன், நான் பிறக்கும் போதே ரவுடி பையன் எழுதி வச்சுட்டாங்க யாரையா கேட்டா அதுல ஐயோ குடூரமா இருக்கே பாவண்டா அந்த நினைச்சு.
அதாவது இந்த அந்த படம் தனுஷ் படம் வர இருந்துச்சுல்ல அந்த கேப்டன் வில்லர்னு,
ஆமா
கேப்டன் டிசம்பர் 15 சொன்னாங்க ரிலீஸ் டேட் தள்ளி போட்டானுங்க ஜனவரிக்கு எங்களுக்கு.
ஏன் சிம்பு படம், ஏன் சிம்பு படம் வருது நடுல
தெரியுமாடா அப்படி அடுத்த படம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா?
இல்ல அடுத்த வந்து இது வருது பேருனா இந்த படம் 2 வருது பார்ட் 2 எந்த தெரிஞ்சிருக்காரு பார்ட் 2 வருது அதுக்கான டைம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான்.
டேய் அவன் ஆல்ரெடி துருவ நட்சத்திரத்தை இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாம கிடக்குறான்டா கவலையில, இன்னும் எத்தனை படம் நடிப்பானோ தெரியல பாவம்.
மறந்துட்டீங்களா அதான் சிம்புக்கு ஹெட் கார்டு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்களே வீட்டுல.
இல்ல திரும்ப அவன் ஷூட்டிங் போறது இல்லைன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஜாப் பண்ணி நான் ஜிம்முக்கு போனேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்ற மாதிரி அதே மாதிரி இன்னும் வந்து அந்த சிம்பு அந்த பழைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
அவனுக்கு வந்து இல்லற வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் இது பண்ண சொல்லிட்டு அங்க பண்ணிட்டு இருக்காங்க, பாப்போம் என்னென்ன.
ஆனா இப்ப என்ன காரணம் சொல்லுங்க, கேப்டன் மில்லர் தள்ளி போன காரணம் என்ன வரும்?
கேப்டன் மில்லர் தள்ளி போக காரணம் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் மற்றும் படத்தை ரிலீஸ் செய்வதற்காக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ப்ராப்ளம்.
சம்பவம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் தனுஷ் நாம பயந்துட்டு பொங்கலுக்கு தள்ளிப்பட்டதா சொல்றாங்க.
இல்ல இல்ல சலாறு வந்து அது வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஸ்கேம் பண்ணி இப்போ நெல்சன் வந்து ஜெயிலரை ஓட்டலாம், இது ஜெயிலர் பார்ட் 2 ஓட்ட முடியாது. அது மாதிரி கேஜிஎஃப் வந்து 1, 2 எப்படி ஓட்டிட்டான், கேஜிஎஃப் 3 வரும்போதே அடி வாங்குவோம். அதுக்கு பத்தாததுக்கு அதுக்கு இடையில சலார்னு கொண்டு வந்து கண்டிப்பா அடிதான்
வாங்குவான்.
அது இப்போ சலாருக்கு வந்து பலாறு அடி விழுவ போகுது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன இது வந்து ப்ரொடியூசர்கள் அவங்க விருப்பத்தினால தானே, ஏன்னா இது வந்து சத்யஜோதி தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சத்யஜோதிக்கு வந்து நல்ல பிசினஸ் வந்து தனுஷ் இது வரைக்கும் பண்ணி கொடுக்கல, ஏன்னா எடுத்தது எல்லாமே மொக்க படம். சத்ய அவனை வச்சு அவனுக்கு எடுத்த படம் எல்லாமே அந்த மாறனு, இல்ல மாறனு இந்த இது எல்லாமே வந்து பட்டாசுமே வந்து எடுத்தான், பட்டாசு மாறனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தான்.
ரொம்ப தைரியம் அவனுக்கு.
என்னது அப்படின்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இன்றைக்கு வந்து நாங்க வந்து ஜீம்ஸ் ராஜா பாட்காஸ்ட்ல செய்யாத ஒரு விஷயம், அது வந்து பட்டிமன்றம். ஆனா நான் ஊர்ல நாட்டுல எல்லாம் பண்ற விஷயம் தான் பட்டிமன்றம் வைப்போம் அப்படின்னா, அது டைட்டில் எடுத்துருவாங்க அடுத்த பாட்காஸ்ட் அப்படின்னா நச நசன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி பட்டிமன்றம் வைப்போமா அப்படின்னா வந்து பட்டிக்காடா பட்டணமா, இல்ல வந்து திருமண வாழ்க்கையா, இல்ல வந்து காதல் வாழ்க்கையா, அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சினிமாவை பத்தி பேசலான்றாங்க. இது என்னத்தை பத்தி பேசுறதுன்னு தெரியல. அதுக்கு தலைப்புன்னு வைக்கல, அது வைக்கிற தலைப்பை வந்து அங்கே தூக்கி டைட்டில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து சினிமா நம் கலாச்சாரத்தின் சீரழிவா, இல்ல அதுக்கு ஆப்போசிட் தெரியல, மார்க்கமா
ஆக்கம் ஆக்கம்
ஓகே அப்படின்னு வைக்கிறதான்னு சொல்லி இப்ப பாத்துக்கலாம். ஓகே, இந்த பட்டிமன்றத்தை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு வந்து நம்ம அந்த 500 ரூபா கொடுத்து வந்தாருன்னு சொல்லி ஸ்கிட் பண்ண ரங்கன் வந்து போன சீசன்ல ஒரு எபிசோடு பண்ணிருப்பாப்புல, அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எப்போதுமே தெரியும் அந்த மாதிரி டம்மி அவராலதான் தூக்கி உட்கார போன.
இன்னைக்கு
இல்ல இல்ல சரி சரி, ஜட்ஜு ஜட்ஜு தானே, ஜட்ஜ் ஐயா வந்து நான் வந்து கூறிய வார்த்தை திரும்ப நடுவரையா வந்து நடுவில் உட்கார வச்சு இன்னைக்கு வந்து பண்ணிடலாம். சரி ஓகே, பட்டிமன்றத்துல ஆரம்பிச்சிடலாம்.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாள்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த சிறப்பு பட்டிமன்றம் எதை பத்தி அப்படின்னா சினிமாவை பத்தி. சினிமாவில நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா சில வாழ்க்கையை வந்து நல்லதாகவும் கொண்டு போயிருக்கு, சிலோட வாழ்க்கையை வந்து சீரழிவும் கொண்டு போயிருக்கு. அந்த வகையில சினிமா வந்து படமா பாடமா, சினிமாவை ஆதரிச்சு ரெண்டு பேரும், சினிமாவை எதிர்த்து ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க. சினிமாவை ஆதரிச்சு அந்த டீம்ல இருக்கவங்க துரைக்கண்ணுவும் செந்திலும், சினிமாவை எதிர்த்தே தீர்வோம்னு எதிரி டீம்ல இருக்கிறவங்க ராஜாண்ணாவும் ஜாவா பள்ளி அண்ணாவும். இந்த பட்டிமன்றத்தை இனிதே தொடங்குவோம். ஆதரிக்கிற டீம்ல இருந்து செந்தில் ப்ரோ கொஞ்சம் வாங்க, அவர் கையில கொஞ்சம் மைக்க கொடுங்க.
அதாவதுங்க ஐயா, இந்த அவையில் வீட்டு இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நள்ளிரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவையில் எல்லாம் வீட்டுல எல்லா பாட்காஸ்ட் எபிசோட் கேட்குறோம். அதாவது பாட்காஸ்ட் நேயர்களே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா சினிமா வந்து வாழ்க்கைக்கு உதவாது, வெறும் பிரச்சனை தான், அதனால வெறும் படமா மட்டும் பாருங்க அப்படின்றாங்க. அப்படி மட்டும் பார்த்தா நமக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தனமா சொல்றேன். அது எப்படின்னா நடுவர்களே, இப்போ சமீபத்துல வந்த ஒரு படம் ஜெய்பீம்னு ஒரு படத்தை எடுத்துக்கங்க. அந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள, ஒரு வார்த்தை கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுன்ற மாதிரி. அந்த படத்தில் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண சாதியை நம்பக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட அவர் ஒரு எண்ணத்தை கொண்டு வரதில்ல, நம்ம சாதி வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் போல, இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வரது இல்லையா. அந்த படத்தில் வர்ற பல விஷயங்கள் ஆகட்டும், அதாவது சாதிய மனநிலையை ஆதரிக்கிற பல பேர் கூட அதை புரிஞ்சு கொஞ்சம் தப்பு தான் போல, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, சக மனுஷனை சமமாக பார்த்து பழகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்து சினிமா காட்டுறப்போ, இது எதை வச்சு நம்ம ஜாவா பழனி ஐயா ராஜாண்ணா வந்து எதிர்த்து பேச போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ல வராங்கன்றத பார்ப்போம். உங்க கருத்து வந்து நீங்க சொல்லலாம்னா ஆரம்பிங்க.
அதாவது நடுவர் அவர்களே, இந்த மைக்கை என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நான் பேசுறேன்.
இப்ப வாங்கிட்டாருயா, எங்க என்னோட டீம்மேட் வாங்கிட்டாரு, இப்ப மைக்கு எப்படி உப்பு போட்டு பண்ணாருன்னு பாருங்க. நீங்க பேசுங்க ஜாவா.
இப்ப வந்து நான் ஏன் சினிமாவை எதிர்க்கிறேன்னா, சினிமால வந்து பெண்கள் மேல வக்கிர புத்தி கொண்ட சிம்பு சி தனுஷ் எப்ப வந்தானோ அப்பவே நான் வந்து சினிமாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த எதிர்க்கிறது இந்த ஒரு பாயிண்ட் இல்ல, இந்த ஒரு பாயிண்ட் வந்து முடிச்சிடலாம். இந்த பாயிண்ட் ஆக்சுவலா கடைசியா
இருந்தாலும்
உட்காருங்க. எப்ப வந்து தனுஷ்னு சினிமாவுக்கு வந்தவனோ அப்பவே சினிமா வந்து ஒரு சீரழிவுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்து உண்டாயிருச்சு. இன்னமும் மக்கள் வந்து இன்னும் ஒரு நூலை புடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஓகே சிம்பு இருக்காரு காப்பாத்துவாரு வருவாரு அப்படின்ற ஒரு இதாலதான் மக்கள் வந்து நூல புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா தலைவர் வருவார்.
நடுவர் அவர்களே, அவங்க நூலை பிடிக்கட்டும், நீ சிம்பு பூலை பிடிக்காம உரம் உட்கார புண்டாமவனு என்று கூறிக்கொண்டு நானே என் அணியை ஆதரிக்க பேசு. ஒரே டீம் உரம் உட்கார்றான் ஐயா. இப்போ செந்தில் ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி ஜெய்பி மாதிரி படங்கள் எடுத்து சமூக நீதிக்காக வந்து உதவுறதுக்காக, இந்த மாதிரி சமூக நீதி அந்த தாக்கத்தை கொண்டு வர்றதுக்காக படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் ஐயா நான் கேட்கறேன், ஜெய்பி மாதிரியான படங்கள் வருஷத்துக்கு எத்தனையா வருது? வர்ற முக்காவாசி படங்கள் என்னத்தை காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோவை வந்து பெண்ணை தடவுறதும், இல்லை வந்து ஐட்டம் சாங் வைக்கிறதும், இல்லைன்னா தேவையில்லாத ஃபைட்டிங் சீன் வைக்கிறது, லவ் சீன் வச்சு சீரழி சமுதாயத்தை வந்து சீரழிக்கிறமான அந்த மாதிரி படங்கள் தான் ஏன் வருஷத்தில் 300 படம் வருது. இந்த மாதிரி வந்து 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு படம் வந்தால் உண்டு.
அதனை நீங்கள் அந்த காற்றான்ற விஷயத்தை பேசுகிறப்போ எனக்கு ஒரு ஒன்று மட்டும் ஞாபகம் வருது, இந்த பாகுபலியில் ஒரு பக்கத்தை மட்டும் தானே காட்டினீங்க, இன்னொரு பக்கத்தை எப்போ காட்டுவீங்க?
நடுவர் அவர்களே, இப்ப நடுவர் அவர்கள் நீங்களே சீரழிஞ்சு போயிருக்கீங்களா இல்லையா? இப்ப அதுக்கு காரணம் சினிமா தான். அவனே திரும்பி இந்த சைடும் காட்டியிருந்தானா உங்களுக்கு அந்த இது, இப்ப எப்படி சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்குமா இல்லையா? அப்படி இல்லாட்டியுமே வந்து அந்த மாதிரி ஒரு பாசாங்க காட்டி உங்களை அந்த வலையில வீழ்க்க வைக்கிறானா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாட்டுல காட்டாது, செகண்ட் பாட்டுல காட்டிடுவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில நீங்க போய் பாக்குறீங்க இல்ல? இதுவே ஒரு சமுதாய சீரழிவு தானே ஐயா. இது இது மட்டும் இல்ல, இந்த ரஜினி கமல் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் இது வரைக்கும் சமுதாயத்துக்காக பண்ண கண் நல்லது என்னையா இருக்குது, முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய படத்துக்காகவும் அவங்களோட அவங்களோட இதுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் நம்ம ரசிகர்களை முட்டாளாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால நம்ம மக்கள் எல்லாம் மூளை மடங்கி போய் என்ன சொல்றது, சுய புத்தி இல்லாமல் ஜாவா பள்ளி மாதிரி ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து விரிவா பின்னாடி சொல்றேன். இவருக்கு எதிர்வாதம் என்ன வச்சிருக்காங்கன்னு நம்ம இங்க கேட்போங்க, நீங்களே கேளுங்க ஐயா.
அதாவது இப்ப ராஜா அண்ணன் பேசினது வந்து 101, 102 மாதிரி நல்ல நறுக்கான பாயிண்ட் சொன்னாரு. இப்போ அதை எதிர்த்து பேசுற துரை அவர்களே உங்க பாயிண்ட சொல்லுங்க.
இந்த சிறப்பு பரிமாற்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அவர் சொன்ன ராஜா பேசுற இதில் வந்து ராஜா பேசின மாதிரி அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து வரலா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதில் வந்து முழுசும் வந்து உண்மை வந்து கிடையாது. அதாவது வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சமுதாயத்தின் ஒரு வெளிப்பாடு தான் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ராஜா சொல்ற மாதிரி ஹீரோயின் இதெல்லாம் காமிச்சு வக்கர புத்தி ஆக்குறாங்க அப்படின்ட்டு இல்லாட்டி மட்டும் நம்ம ஆளுங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க பாருங்க, ஸ்கிரீனு தெரியலன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பின்னாடி போய் பார்த்தவங்க மக்கள் வந்து இது வந்து சினிமா மேல தப்பு இல்ல, மக்களோட மனநிலைதான் தப்பு அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பின்னாடி போய் பார்த்த கூட்டம் அதெல்லாம் வந்து பல கூட்டங்கள் வந்து இருக்கு இங்க. சோ முழுக்க முழுக்க வந்து சினிமா மேல வந்து பழிய
பத்திங்க தாக்குறத வந்து
இல்ல 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 அது நம்ம பண்ண வேணாம், ஆப்போசிட்டிவ்ல இருக்க ராஜாவே பண்ணிக்குவோம், அது நம்ம பண்ண தேவையில்ல. ஓகே, நம்ம அப்படியே போகும்போது என்னுடைய சக நண்பரான செந்தில் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட இருக்க வழிய வந்து நம்ம என்னதான் நியூஸ் பேப்பர்ல படிச்சாலும் நியூஸ்ல கேட்டாலும் அதுல நம்ம உணர்றதை விட அதை வந்து திரைப்படமா வந்து காட்டும் போது அதோட இம்பாக்டே வந்து வேற. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பீமா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், இப்போ அந்த வாச்சாத்தி படுகொலை பத்தி எடுக்கப்பட்ட விடுதலை கதை, அது எல்லாமே வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்துச்சு. இந்த வாச்சாத்தி படுகொலைன்னா பத்தி படம் வர்றதுக்கு கூட எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல, அது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு சம்பவம். இது மாதிரி ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னா வந்து டக்குன ஒரு பாட்டு நல்ல ஒரு விஷுவல் இருக்கிற ஒரு பாட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்க மனசை வந்து தானா வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து நோக்கி போகும். அதெல்லாம் வந்து நம்மள ஹெல்ப் பண்றது வந்து சினிமா தான். ஒரு நல்ல விஷுவலான ஒரு சாங்கு வெறும் வக்கரமா மட்டும் காட்டாம அந்த நேச்சர் நம்ம எல்லாராலும் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல்ல, இப்போ இமயமலை இருக்கிற மாதிரி பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கே தெரியாம வந்து ஒரு மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு இதமான ஒரு ஃபீலிங்கும் தருது இல்ல. இதெல்லாமே வந்து சினிமாவில தானே பாசிபிள். அப்படியே வந்து சினிமாவை வந்து நம்ம பாடமா எடுத்துக்கணுமா அப்படிங்கறது கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கணும். 1000 படம் வருது அப்படின்னா இல்ல 10 படம் நல்லா வருதுன்னா அதை பார்ப்போமே, மிச்சம் இருக்க படத்தை வந்து விட்டுருவோம். அதுதான் என்னோட வாதம். இதை வந்து எதிர்கருத்து எதிர் டீம்ல இருக்க ஜாவாயா வந்து என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
ஐயா நாங்க கொஞ்சம் புளுத்திக்கலாமா?
நீங்க புளுத்தலாம்.
அதாவது அண்ணன் சொன்னாரு இந்த மாதிரி பாட்டு கேட்டா வந்து நல்லா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப இதாகும். அதாவது நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 7 படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் இதுவரையும் நான் அந்த மாதிரி எந்த நல்லா ஒரு சிறப்பான வாழ்க்கை சீராகவும் சிறப்பான வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு. அப்ப சிங்கம் சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு,
அதுல வந்து என் இதயம் இதுவரை துடித்ததில்லைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அது வீடியோ வாபஸ் இது பண்ணுங்க, திருப்பி வாபஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நம்ம துயர சம்பவத்தை சிரிச்சு வந்து அத வந்து
இந்த துயர சம்பவம் வந்து நீங்க உங்களை உங்க கூட வந்து இழந்ததை பத்தி பேசல, உங்களால படத்தால என்ன இழந்தீங்க அதை பத்தி பேசுங்க.
அந்த சீன் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கலர் கலரா வந்து சீன் வந்து வச்சுட்டாங்க. அது வந்து இன்னுமே நான் வந்து அது எப்படி என்னால எப்படி பேஸ் பண்ணணும்னு தெரியல எனக்கு. அப்படியே
ஒரே நிமிஷம் ஐயா, நடுவர் ஐயா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி அந்த படத்துல அனுஷ்காவோட கிளிவேஜ் பாக்குற நேரத்துல அந்த சிங்கம் சூர்யா மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருந்தா ஜாவா பழனியே இந்நேரம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி கொஞ்சம் லஞ்சம் வாங்கி அவங்க அப்பா விட பெரிய பணக்கார ஆயிருக்கலாம் தான் நான் சொல்ற வாதம்.
எந்திலவர்களே, இமயமலைக்கு போன ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வந்தா கூட வருவாரே தவிர, நீங்க ஜாவா பழனி பத்தி பேசின வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஜாவா பழனி
இல்ல இல்ல, நான் வாதத்தை வாங்கிச்சு இது வாதத்தை பேசிட்டு இருக்கும்போது தேவலம் நடுவில் வந்து செந்திலுடைய வாதத்தை எல்லாம் வச்சீங்கன்னா அப்புறம் வாய உடைச்சிரு செந்தில், நான் சொல்றத மட்டும் கேட்டுங்க. இப்படி வந்து ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எங்க வாழ்க்கையில வந்து நாங்க சினிமாவால வந்து நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பாடலுக்கு எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க.
அதாவது நீங்க என்ன, நீங்க என்ன சொல்ல வரீர்கள் என்றால் பாடலுக்கு சென்சார் போடாதீர்கள் அப்படின்றீங்களா?
இல்ல இல்ல, இந்த மாதிரி பாடலால பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப பாடல்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு இந்த இருட்டு அந்த இளையராஜா இருக்கான், அது என்னத்த சொல்றதுன்னே தெரிஞ்சுங்க அவனுக்கு கிட்ட வார்த்தை.
அதாவது நடுவர்களே, இவ்வளவு பேசுறாங்களே சினிமா வேணாம் வெறும் படம் தான் அப்படின்ற பட்சத்துல நம்ம எதிரணியை சேர்ந்த ராஜா ஆனனும் சரி ஜாமா ஆனனும் சரி அவரோட பல இரவுகளை தூங்க வச்சது இளையராஜாவோட பங்கு இருக்குதா இல்லையா அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. அதுக்கு பதில் அவங்களே சொல்லலாம், சொல்லுங்க.
இல்ல இல்ல, இப்ப வந்து நடுவர்களே நான் கொஞ்சம் மைக்கை என்கிட்ட கொடுத்துருங்க. இளையராஜான்னு வந்த உடனே மக்களே இப்ப எல்லாருமே அடிச்சு போனெல்லாம் உடச்சு உலகத்தா இருக்கு எல்லா கெட்ட வார்த்தை இளையராஜா உனக்கு தானு சொல்லி காரியம் செல்போன்ல இளையராஜா கூகுள் பிக் எடுத்து துப்பிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தெரியுது. போன ஃபர்ஸ்ட் ஒரு கீழே வச்சிருங்க, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க முதல்ல. இளையராஜா மாதிரி வந்து ஒரு என்னத்த சொல்றது, ஒரு உலகத்துல வந்து ஒரு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இளையராஜா தான்ன்றது உலகத்துக்கே தெரியும். மனோபால ஐயா வந்து ஒரு சிறந்த நடிகர்.
நானே அடிப்பேன், ஓரமா போய் உட்காந்து நான் சரி நீ பேச்சு பேச்சு முன்னே பேச வேணா நான் வந்து வாதடிக்கிறேன், நீ வந்து சாத்திர மணிக்கு ஓரமா உட்காந்து சொல்லிட்டேன்னா. சிம்பு குஞ்சு சிம்பு குஞ்சு தனுஷ் குஞ்சு இப்ப இளையராஜ குஞ்சு, மூணு பேரும் குஞ்ச விட்டுட்டு வேற ஏதாவது பேசேன்டா, இல்லன்னா நமக்கு போயிட்டு மனோபால குஞ்ச
பிடிச்சிருவான். ஒரு அச்சி ஐயான்றதெல்லாம் அந்த ஒரு இதுல அவன் மேல நல்ல மரியாதை இருந்துச்சு. தண்ணி வந்து ஒருத்தர் வந்து தண்ணி தாகத்துல இருக்கும் போது என்னைக்கு அவன்
சொல்லி விடுறாடி எபிசோட அன்னைக்குதான் சொன்னேன் டாடி வந்து எபிசோட திசை திருப்பி கொண்டு போயிட்டான்னு. அந்த மாதிரி நீயும் பண்ணாத, இரு நானே வந்து வாதாளர் வந்து ஒரு முறையான வாதத்துக்கு நான் எதிர்த்து வைக்கிறேன்.
நீங்க சொல்லுங்க.
அது வந்து இப்போ துரை ஐயா சொன்னாரு இந்த மாதிரி விடுதலையும் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து வந்து சொல்லி இந்த செந்தில் ஐயா சொன்ன பாயிண்ட் திரும்ப அவரும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா திரும்பவும் அதே கேள்விதான் கேட்கறேன். இந்த மாதிரி படங்கள் எத்தனை வருது, இப்படி வந்தாலுமே வந்து மக்கள் வந்து அதையுமே வந்து முழு மனசா ஏத்துக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் மட்டும் வர்றது கிடையாது, கூடவே சேர்ந்து ஜட்டி திருடன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து செல்வா சாரணாவை வச்சு பகாசூரன் நான் வந்து ருத்ர தாண்டவம் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுனால மக்கள் வந்து குழம்பி போய் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இதனால சினிமானால மட்டுமே இது வந்து சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட முடியாதுங்க ஐயா, அது வந்து களத்துல இறங்கி வேலை செய்யணும். அது ஒரு அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இவர் சொன்னாரு சினிமா
பார்த்து ஒரு சின்ன பாயிண்ட், நான் ஒரே நிமிஷம் சின்ன பாயிண்ட், அதான் நான் ரெண்டு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நீங்க பாருங்களேன், அதை அதையே நீங்க வந்து நெகட்டிவான விஷயமா பாக்குறீங்க. பாயிண்ட் நம்பர் ஒன்னு. பாயிண்ட் நம்பர் ரெண்டு என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செல்வராகவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு இயக்குனர்னு. அவரு காசுக்கு கஷ்டப்படும் போது இந்த மாதிரி படத்துல நினைச்சு காசு திரட்டுமே இருக்கட்டுமே.
இல்ல நாங்க என்ன சொல்றேன்னா, செல்வராகவன் வந்து 1001-2 எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிதான் காசு செலவு பண்ணி சம்பாரிச்சு பண்ணணும் கிடையாது. அவர் வந்து க்ரௌட் ஃபண்டிங் கேட்டாலே நாங்க வந்து எல்லாரும் காசு போடுறதுக்கு ரெடியா இருக்கோம், நாங்க பரிதாபங்கள் மாதிரியான சேனல் வரைக்கும் காசு போட்ட ஏமா அந்த கூட்டம் ஐயா. நாங்க எப்படி 7 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க சார் இந்த பரிதாபங்கள் சேனல். அத மறந்துட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அந்த புண்டை வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான் வந்து பொங்கல் பரிதாபங்கள், எல்லா தீபாவளிக்கு வந்து தீபாவளி பரிதாபங்கள், சூப்பர் மார்க்கெட் பரிதாபங்கள், சுன்னி பரிதாபங்கள், புண்டை பரிதாபங்கள்.
அதான எனக்கு இதுல ஒரு கேள்வி, அஸ் அ ப்ரொடியூசரா உங்களுக்கு அந்த காசு திருப்பி அனுப்புனாங்களா இல்ல படத்துல உங்க பேர் போட்டாங்களா?
அவங்க டீசரோட டீசர் கூட இது வரைக்கும் ரெடி பண்ணல. ரொம்ப எத்தனை வருஷம் ஆச்சு, 5-6 வருஷம் ஆச்சு, ஒரு டீசர் ரெடி பண்ண முடியல அவங்களுக்கு. நம்ம வந்து இப்போ திசை திரும்பி போக வேண்டாம். இப்போ நம்ம துரையா சொன்னாரு வந்து இந்த மாதிரி மன அமைதி கொடுக்குது பாட்டு படங்களும் மன அமைதி கொடுக்குதுன்னு சொல்றது ஓகே. ஆனா அந்த மன அமைதியோட மக்கள் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 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 படம் ஒன்று வந்துச்சுங்கய்யா, 96 ஒரு படம் வந்தது. அந்த 96 படம் வந்துட்டு அதுல வந்து காட்டக்கூடிய அந்த காதல் காட்சிகள்லாம் பார்த்துட்டு பள்ளி வாழ்க்கையில் நமக்கு வந்த பருவ காதல் நினைச்சு சந்தோஷப்பட்டு நிம்மதியா இருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களுடைய எக்ஸோட மெமரி நினைச்சு ஒரு சாட்டை போட்டு படத்தை தூங்கினா கூட பரவாயில்லைங்க. ஆனா இவங்க என்ன பண்றானுங்க, அதுல ஒரு வாழா என் வாழ்க்கை வாழவேன்னு சொல்லிட்டு அதுல வந்து டிராவல் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி காட்டுறத பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பசங்க என்ன பண்றாங்க, நான் காசு போட்டு லோனு போட்டு வண்டி வாங்கி இங்கிருந்து எடுத்துட்டு லடாக்கு கிளம்புறானுங்க. எதுக்கு போறான் என்னது போறான்னு தெரியல, கேட்டா நான் வந்து லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்லிட்டு வேலை வெட்டி எல்லாம் விட்டுபிட்டு சோத்துக்கு சுண்ணி விட்டு சுத்தி திரியாங்க ஐயா. இதுக்கு வந்து யாருங்க பதில் சொல்லுவா? இப்போ அவனோட வீடு, அவனோட நம்பி இருக்கிற இந்த அவனோட கரியரு, அவனோட குடும்பம் குட்டி, அவனோட எல்லாம் அதெல்லாம் யாருங்க பாக்குறது? இந்த மாதிரி வந்து ரைடு ரைடுன்னு சொல்லிட்டு சுத்துறானுங்க. அதுக்கப்புறம் அதில் எப்படா காசு சம்பாதிக்கணும் சொல்லி அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றாங்க ஐயா. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோமாளித்தனமா வந்துட்டு பல்லு குசுற அளவுக்கு கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்துறாங்க ஐயா. இதுக்கான வாதத்தை அவங்க வந்து என்ன வைக்கிறான்னு கேளுங்க ஐயா.
வந்து எதிர்கருத்து வந்து தன்னுடைய வாதத்தை வந்து சிறப்பா வச்சாங்க. அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத வந்து ஒரு தப்பான ஒரு பார்வையா வந்து இந்த சமூகத்துல வந்து பாக்குறது. ஏன் படிச்சு வேலை பார்க்கறோம்னா ஒரு இன்ஜினியராவோ ஒரு டாக்டராவோ இல்ல ஏதாச்சும் வச்சுதான் பிழைக்கணுமா? இதெல்லாம் வந்து ஒரு அல்டர்னேட் ஒரு மீன் ஆஃப் இன்கம் தானே, சம்பாதிச்சுட்டு போட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம என்ன கொலை பண்றானா இல்ல கொலையடிக்கிறானா? வாட்டுக்கு வீடியோ போடுறான், அது பாக்குறாங்க, அது மூலமா அவனுக்கு காசு வருது, அவ்வளவுதான். கிரிஞ்சு பண்ணா பண்ணிட்டு போட்டோம், பிடிச்சவன் பாக்குறான் பிடிக்காட்டி போறான் அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டியதான். இதான் வந்து யூடியூப்க்கு நான் வைக்கிற பதில். அதாவது 96 படத்துல வந்து எவ்வளவோ நல்ல கருத்து இருக்கு, உங்களோட பேஷனை நோக்கி தேடுங்க அப்படின்ட்டு. பழைய காதலோட நினைவு தான் அதுல காமிச்சிருக்காங்க, அதுல வந்து தப்பா காட்டல, அதை மக்கள் தப்பா இன்டர்பிரேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து நாசம் வைக்கிறாங்க. ஆனா அந்த படத்துல காட்டப்பட்ட அந்த அழகிய வந்து நம்ம ரசிக்கணும். படங்கள் அப்படிங்கறத திருப்பியும் அதான் சொல்றேன், மக்கள்கிட்ட என்னென்ன கதைகள் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நடக்குதோ அதைத்தான் வந்து கொஞ்சம் கற்பனையோட கலந்துதான் வந்து படம் எடுக்கிறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தையோ ஒரு சாத்திய கூறே இல்லாத ஒரு விஷயங்களோ எடுக்கிறது வந்து அது வேற ஒரு பரிமாணம், அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க அந்த படங்களை. எளிய நிலையில மக்களோட ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து படமா எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பாக்குறதுக்கு வந்து நம்ம நம்ம வாழ்க்கையே நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் வந்து நம்ம வாழ்க்கை வந்து தப்பா போயிட்டு இருக்கும், ஒரு சில படங்கள் வந்து நம்மளையே மாத்தும். நம்ம வந்து ஒரு ஒரு புரிதல் இருந்திருப்போம், நம்ம மண்டையில வந்து நறுக்கடை கொட்டு வச்சுட்டு நீ இப்படி இருக்கிறது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு லவ்வரோ ஒரு ஒய்ஃபோ இருக்காங்க, நான் வந்து இந்த இன்டர்நெட்டை பார்த்துட்டு நான் வந்து ஒரு அல்ஃபா மேல் ப்ரோ, நான் வந்து ஆண்ட்ரோடேட் கன்னி ப்ரோ, நான் இப்படிதான் என் ஒய்ஃபை வந்து அடிவை மாட்டிட்டு போடுவேன் ப்ரோ அப்படின்னு இருந்தா, இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையில கொட்டி இப்படிலாம் இருந்த அப்படின்னா வந்து உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுவா அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வந்து அந்த படத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா வந்து காலங்காலமா வந்து இந்த சமூகத்துல வந்து ஆண்ணா இப்படிதான் பெண்ணா இப்படிதான் சொல்லிட்டு ஒரு மூடநம்பிக்கையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சமூகத்தை திருத்துறதுக்கு வந்து படங்கள் சிறந்த பாடங்களாக அமைகிறது.
ஐயா
மைக் ஒரே நிமிஷம் ராஜா, நான் ஒரே நிமிஷம் மைக் என்கிட்ட கொடுங்களேன், ஒரு சிமர்சம் கொடுங்களேன். இப்ப என்ன சொன்னாரு, சமூகத்தை வந்து திருத்திர போறோம், சமூகத்தை வந்து புழுத்த போறோம்னு சொல்லிட்டு சினிமா உதவுதுன்னு சொல்லி நம்ம துரக்கண்ண ஐயா சொன்னாரு. சரி, இப்ப வந்து காதல் தோல்வியானா தாடி வைக்கணும், சிகரெட் அடிக்கணும், அப்படியே பெக்க பெக்கன்னு தெரியணும் அப்படின்னு ஒரு பின்பத்தை கொண்டு வந்தது யாரு?
மூளையே இல்லாட்டி ஜாவா பள்ளி ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு, இதற்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா?
கண்டிப்பா சொல்லுங்க. இன்னும் 4 பாயிண்ட் நறுக்குன்னு பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி தற்குறித்தனமான ஐடியாவை கொண்டு வந்தது யாரு?
இது மட்டும் இல்ல ஜாவா, அதுக்கு கூடுதல் தகவல் நான் சொல்றது என்னது அப்படின்னா, இந்த மாதிரி காதல்னா வந்து ஒரு முறை பூத்தா ஒரு முறை முடிஞ்சிரும். என்ன அது மட்டும் இல்லாம காதல் தோல்வின்னு வந்தா தாடி வளர்க்கறது மட்டும் இல்ல, சூசைட் பண்ணிக்கிறது, கை இருக்கிறது, காலை இருக்கிறது, குஞ்சு இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து
காதல் காதல் தோல்வியால மட்டும்தான் குஞ்சு அறுப்பாங்கன்னு ஜாவா பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டே சொன்னா ரொம்ப தப்பு.
அது வந்து அந்த கருத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன்.
இந்த மாதிரி வந்து கையெழுத்துக்கன்னு சொன்னது வந்து யாரு? அதை விட்டுருங்க. அதே மாதிரி பெண்களை வந்து காதல் செய்ய காதல் திருமணம் செய்ய மறுத்துட்டா அவங்க மூஞ்சியில நம்ம கிச்சன் இது பாத்ரூம் கிளீன் பண்ற அந்த சர்பியூரிக் ஆசிடு அதெல்லாம் தூக்கி தெளிக்கணும், அதை வந்து மூஞ்சி காயப்படுத்தணும்னு எங்களுக்கு சொன்னது யாரு? அது
ஜாவான ஒரே நிமிஷம், பாத்ரூம் கிளீன் பண்ண சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்களா?
அதான் ஜாவா சல்பூரிக் ஆசிட் எடுத்து குஞ்சில் ஊத்திக்காதீங்க.
இல்ல இல்ல, அதான் அந்த ஆசிட் யூஸ் பண்றாங்கல்ல அதெல்லாம் மூஞ்சில தெளிக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? எது உங்க பாட்டி வந்து தம்பி இங்க பாரு இங்க இது மாதிரி செஞ்சுலே இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா டக்குனு தெரிஞ்சுன்னு உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல அப்பாடி இங்க பாரு சாமி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தது சினிமா ஒண்ணு.
ரெண்டாவது சொல்லி முடி நான் சொல்லு சாரி சாரி சார் நீ சொல்லு.
அதான் இது சொல்லி கொடுத்தது சினிமா. அடுத்து வந்து பொண்ணுங்களை வந்து எப்படி காதல் செய்யணும், அவங்க வந்து எங்களை மாதிரி பசங்களை வந்து பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், இந்த மாதிரி தனுஷ் மாதிரி இந்த கேவலமான டைலாக்ஸ் எல்லாம் வச்சு பெண்களை வந்து
அதுக்கப்புறம் வந்து சிம்பு மாதிரியான ஒரு சொம்பன்களை வச்சுட்டு என்னன்னா பார்த்தாலே பிடிச்சிரும் என்று சொல்லக்கூடிய
சில நீங்க அது உடனே நீ இப்ப இல்ல இதே சொல்லிடுறேன் இத மாதிரி டைலாக் இது மாதிரி நாங்க அப்போஸ் பண்ணி பேசும்போது சப்போர்ட்டுக்கு உடனே சிம்பு வருது, ஏய் நான் வல்லவன்ற நல்ல வண்டின்னு சொல்லி படத்துல காட்டுறது சிம்பு மாதிரி ஆட்கள் தான் நீங்க சொல்லி பேசலாம். அது வந்து வேற வழி இல்ல, தலைவர் வந்து சமூகத்தை திருத்தறதுக்காண்டி சினிமாவில போய் பண்றாரு, அது ஓகே. அதை நீங்க எக்ஸாம்பிள் இருக்க
செந்தில்
துரை வெர்சஸ் ஜாவா டீம்ஸ் ராஜா கிடையாது, செந்தில் துரை சிம்ஸ் ராஜா வெர்சஸ் ஜாவா. இது வந்து வழக்கம் போல் நடக்கிற அதே பட்டிமன்ற பாட்காஸ்ட் தான். நான் தயாரா இருக்கேன் எது எதிர்க்கலன்னு. இனிமே வந்து என்னடா ஜாவா பள்ளி வந்து பேச மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், தூங்கிட்டே இருக்கானேன்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க. இனிமே உட்காந்து கடையை படுத்துக்கிட்டு காதல ஹெட்செட்டை மாசிக்கிட்டு என்ன
படுத்துக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு உப்பு போட்டது போதும், எதிர நீட்ட மைக் கொடுத்துடலாம்.
ஐயா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆசை அடிக்கிற விஷயங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எதிரணியில வந்து அந்த மாயாணி குடும்பத்தை அந்த படத்தை பாத்துக்கீங்க. அந்த படம் வந்து வெறும் படமா மட்டும் இல்லாம பல பேருக்கு குடும்பத்தை பத்தின எண்ணங்களையும் ஒரு படமா தான் திகழுது. நீங்களே சொல்லுங்க, அந்த படத்தை பார்த்து கண்களாதவங்க யாராவது இருக்காங்களா? அந்த படத்தை பத்தி நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஏன் ஆசிரியர் அடிக்கிறத மட்டும் பாக்குறீங்க, இந்த படத்தை பார்த்து கத்துக்கங்க.
இல்ல நண்பரை ஆப்போசிட் இருக்கிற நண்பர் வந்து நமக்கு அப்போஸ் பண்றதா பாயிண்ட் வச்சு நமக்கு சப்போர்ட் தான் பண்றாரு. திருப்பி என்ன பண்ணாரு அப்படின்னா ஆசிட் அடிக்கிற விஷயத்த பத்தி பேசினாரு. எந்த படத்துலயாச்சு அது நல்லது நீங்க ஆசிட் அடிங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல
ஐயா, இதுக்கு இதுக்கு நான் வந்து
இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன், இரு நான் சொல்லி முடிக்காம சொல்லு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. ஆசிட் அடிச்சா நீ ஜெயிலுக்குள்ள போயிருவா? உனக்கு இல்ல உனக்கு கேட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்து உள்ள அனுப்பி தள்ளிடுவாயிடா அப்படிதான் காட்டானே தவிர லவ் ஒத்துக்கலன்னா ஆசிரடி அது நல்லது அப்படின்னு வந்து சொல்லித்தரல. சோ மக்கள் வந்து அதை தற்குறித்தனமா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சாங்க அப்படின்னா திருப்பி நான் மக்கள் மேலதான் தப்பு சொல்லணே தவிர நான் வந்து படம் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா சமூகத்துல நடக்கிற விஷயங்கள் தான் படங்களின் வெளிப்பாடு. திருப்பி அதை சொல்றேன், அப்புறம் ஐயா வந்து காதலுக்கு அகேன்ஸ்டா பேசினாரு. காதல்ல என்ன சார் தப்பு? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கிறதுல என்ன தப்பு? அது அண்டர் ஏஜ் பொண்ணா இருந்தா மட்டும்தான் பிரச்சனை. லீகல் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு பையனுக்கு பையனையோ பொண்ணுக்கு பொண்ணையோ பிடிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அத படத்துல காமிச்சா என்ன? அதுல என்ன மிஸ்டேக் இப்ப உங்களுக்கு?
ஐயா நீங்க இப்ப வந்து சொன்னீங்க ஆசிட் அடிக்கிறது இதுல குடிக்கிறது தப்புன்னு காட்டுறாங்க அப்படின்னு. நீங்க பழைய படங்கள் வந்து பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும், என் நாட்டாம படம் நிறைய அந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருவாங்க ஐயா. கற்பழிச்சிட்டு அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னது அப்படின்னா அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கும். இப்படி இந்த இது பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி இருக்கு. அந்த அந்த பிளான் இப்பவும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தா நேரம் எனக்கு ஒரு அஞ்சு பொண்ணாடி இருக்கும்.
அப்படின்னா
கற்பழிப்புன்ற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயத்தையே வந்து இவ்வளவு சினிமா காட்சிகள்ல வந்து ஒரு நார்மலான விஷயம் இப்போ வந்து அந்த மாதிரி ஒன்று ஆக்கி வச்சிருந்தாங்க. இது மட்டும் கிடையாதுங்க ஐயா, இதுல சினிமாவோட இன்னொரு வக்கரான புத்தி என்னது அப்படின்னா ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய சினிமா படங்கள்லாம் இருக்கட்டும் இப்போ சீரியலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான சீன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி கற்பழிப்போ இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஒரு பெண்ணுகிட்ட தவறா நடந்துக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு அடுத்த சீன்ல இது வந்து கனவு அப்படின்னு சொல்லி காட்டி போடுவாங்க. அப்படி கனவுன்னு சொல்லி இப்படி சொன்னாலும் அது நடந்தது உண்மைதானே, அந்த குழந்தை பார்த்தது உண்மைதானே. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை எனக்கு நான் வந்து என்னோட உண்மையான ரியல் அனுபவத்தை சொல்றேங்க ஐயா. ஒரு சரத்குமார் படத்துல ஒரு ஹீரோயினோட ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி கட்டில பிடிஎஸ்எம் பண்ற மாதிரி நான் கை காலை கட்டி போட்டு கீழே இருந்து கால இருந்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து மேல போவாருங்க. அதை வந்து நான் ஒரு 7 வயசு பையனா 7 வயசா 10 வயசுன்னு தெரியுங்க, அதை பார்த்துட்டு எனக்கு வந்து பால் உணர்ச்சி தூண்டிருச்சுங்க ஐயா.
என்னுடைய அணி ராஜா அணி ராஜா அண்ணனுடைய பாயிண்ட்ல வந்து நானும் ஒரு பாயிண்ட் பிளஸ் பண்றேன்.
என்னுடைய பாலுணர்வு
தூண்டுனு இந்த படம் தெனாவட்டு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லனுடைய மகன் வந்து அப்பா காசுல தின்னுக்கிட்டு நல்லா ஒரு ரவுடி மாதிரி இருக்கான்.
ஐயா 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 தற்பெருமை வேண்டாம், அடுத்த டாபிக் பேசுங்க.
இல்லங்க ஐயா நீங்க நடுவுற மாதிரி நான் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சு நடுவுற மாதிரி நான் என்னுடைய பாயிண்ட் வாதத்தை வைக்க விடுங்க. அதுல வந்து
வாழ்ந்துருப்பாங்க
இல்ல அது வந்து ஒண்ணும் இல்ல அவரு அதுல இருப்பான். அப்ப சொல்லுவான் உனக்கு சந்தோஷமா இருக்கணும் தானே உனக்கு சந்தோஷ்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெத்த அப்பலாம் வந்து அவன் செய்யறத ஆதரிப்பான். அந்த இதுல வந்து என்னடா அது சரி இவன் வேலைக்கு போறன்னு விடுங்க, அவனுக்கும் ஒரு திறமை இல்ல எனக்கும் ஒரு திறமை இல்ல ஓகே அது ஒரு ரெண்டாவது பட்சம் அப்படிங்கும் போது அது ஒரு மனசுல வந்து ஒரு புண்படுத்தும். அதாவது
ஒரு பொண்ணு கிடைக்கும்
காட்டும் போது ஒரு நல்ல பையனா ஒரு அப்பாவோட பேச சொல்ல கேட்டு இருக்கிற இங்க என்ன மேல ஒரு ஆள்ல வந்து அதை பார்த்தானா அங்கேயும் அவனுடைய என்ன சொல்றது இந்த வாழ்க்கையோட அர்த்தமே இல்லாம போயிருச்சு. அவளுக்கு என்னடா வாழ்க்கை
வந்து புரியுதுங்க ஐயா. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு அப்பா உங்களுக்கு கோபம் வரும், அவங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காரு நம்ம அப்பா மட்டும் எவ்வளவு கெட்டவரா
இருக்காரு சார். நம்ம சூர்யா சொல்லுவாரு அந்த ஸ்டிக்கர் உள்ள வாட்ஸ்அப்ல இதுதான் சார் நம்ம போய புத்தி அப்படின்னு அந்த ஸ்டிக்கரை வந்து செந்தில் மூஞ்சில ஒட்டி விடுங்க.
ஜாவாபழனி அவர்களே நல்ல பையன்தான், சிங்கம் படத்துல பிளர் போட்டவொன்னு ஏன் பிளர் போட்டீங்கன்னு கேக்குறீங்க.
இல்லங்க அப்படி பிளர் எல்லாம் போட்டு மனசை புண்படுத்தினீங்களேன்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன். அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தன் அமைதியா இருந்தா கூட அவன் வந்து தூண்டி விட்டு எப்படி எல்லாம் காட்டி வந்து ஒரு காட்சி பொருளா காட்டி மனசை புண்படுத்தி ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கறது வந்து சினிமான்றது வந்து எந்த விதத்திலயும் நான் வந்து ஒப்புக்கொள்றேன் நான்.
அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி காட்சிகளை வச்சு பாலுணர்வு தூண்டுறது மட்டும் கிடையாது நமக்கு ஒரு தீய எண்ணங்களை தூண்டுறதுக்கும் சினிமா வந்து வழிவகுக்குதுங்க ஐயா. இந்த சிகரெட்டு பிடிக்கிறதுன்றது வந்து நம்ம உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சிகரெட்டையே வந்து ஸ்டைலா காட்டி ரஜினியை வந்து தூக்கி பிடிப்பாரு, பறந்து பிடிப்பாரு அப்படி சொல்லி சினிமால காட்டிட்டு சினிமா மட்டும் பாருங்கன்னு சொன்னா யாரும் பண்றது கிடையாதுங்க. மக்கள் இவர் அவர் தான் சொன்னாரு, இப்போ எதிரணியெல்லாம் சொன்னாங்க சினிமால இருந்து நமக்கு ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு. இப்போ படங்கள்ல வந்து சிகரெட்டு பிடிக்கிறத வந்து ஒரு ஸ்டைலாகவும் அழகாகவும் காட்டுறதுனால ரஜினியை பார்த்து சிகரெட்டு பிடிச்சவங்களும் பல பேரு, சிம்புவை பார்த்தும் சிகரெட்டு பிடிக்கிறதும் கையில கயிறு கட்டு அப்படி சுத்திட்டு இருந்தவங்களும் கிரிக் புண்ட மாதிரி சுத்திட்டு இருந்தவங்களும் பல பேர் இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம படங்கள்ல வந்து மது அருந்துறது, காதல் தோல்வினா மது அருந்தணும், அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிம்பத்தை உருவாக்கி சினிமா வந்து நம்ம மக்களுக்குள்ள வந்து அப்படியே ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்தின மாதிரி ஏத்திக்கிட்டு தாங்க யாருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம வந்து நம்ம அவரை என்ன சொல்றாரு அப்படின்னு எதிரணி சொல்றாங்கன்னா, நம்ம அன்னப்பறவை மாதிரி வந்து நீங்க பாலையும் தண்ணியும் பிரிச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியலங்க ஐயா.
அருமையான வாதம் ஐயா, இதை எதிர்த்து உங்களை கருத்து சொல்லுங்க.
ஐயா நாங்கள் வந்து அன்னப்பறவை மாதிரி பிரிச்சுக்கிறோம், அதாவது அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணோம் அப்படின்லாம் வந்து ரொம்ப தெளிவாகலாம் சொல்ல வரலங்க ஐயா. இருக்க தான் செய்யுது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல. அட்லீஸ்ட்
அவரே ஒத்துட்டார் ஐயா, அவரே ஒத்துட்டார், அவரே ஒத்துட்டார், பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க.
இல்லை அப்படி சொல்ல வரலங்க ஐயா. இப்போ நான் முன்னாடி சொன்ன படம் மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், இப்போ ஒரு புதுப்பேட்டை மாதிரி ஒரு படத்தை எடுத்து காமிச்சாதான் அந்த படத்தில் வந்து ரவுடின்றவன் வந்து அவன் கெட்ட விஷயம் பண்ணாதான் ரவுடி, அதனாலதான் அவன் கேட்டவன், புரியுதுங்களா? அவன் சரக்கு அடிக்கிறான் தண்ணி, அப்பதான் அவன் ரவுடி, ஒரு ரவுடி அப்படிதான் இருப்பான்னு காட்டிதான் ஆகணும். அதை பண்ணாதான் அந்த மக்களோட கதைக்களம் எப்படின்னு தெரியும், அப்படி ஒரு சமூகம் இயங்குது, அந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற விஷயமே ஒரு வரலாறு நம்மளால வந்து ஒரு திரைப்படம் மூலமா தான் அறிய முடியும்ன்றது என்னோட வாதம். அந்த மாதிரி விஷயத்த இப்போ ஒரு கேங்ஸ்டர் பாஷா பையன் அவன் சிகரெட் பிடிச்சாதான் என்ன அவன் கேங்ஸ்டர் பாஷா பாய் மும்பைல, அதை கூட பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மக்கள் தற்கொலை இல்லைன்னு நான் நம்புறேன்.
இப்ப வந்து காந்தி வந்து இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப வந்து கோட்ஸே வந்து காந்திய வந்து சுட்டு கொன்னாரு, ஓகே அது வந்து ஒரு வரலாற்று சம்பவம். படத்துல வந்து அதை இப்ப நம்ம வந்து காட்சிப்படுத்தணும், காட்சிப்படுத்தும் போது ஐயோ கண்ணை வச்சு வயலன்ஸ் தோன்றாங்க இது தப்பு. இப்ப படத்துல காமிச்சா என் பையனை இதே மாதிரி சின்ன வயசுலயே கண்ணை பார்த்து அப்பா எனக்கு துப்பாக்கி வாங்கி கொடு நானும் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா அவன் பையன் மண்டையில கொட்டிட்டு துப்பாக்கியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லணும். அதுதான் வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கலக்கு. அதை விட்டுட்டு படங்கள்ல ஏன் காட்டுறீங்க, படங்கள்ல கண்ணு காட்டுறதுனாலதானே என் பையன் வந்து கண்ணு கேக்குறான் அப்படின்னு பேசுறது வந்து எந்த விதத்துல வந்து ஒரு நல்ல வாதம் அப்படிங்கறது எனக்கு தெரியல. சக டீம்மேட்டால செந்தில் சொன்ன மாதிரி படத்துல வந்து எல்லாமே நல்லது, அப்படியே படத்தை வந்து அப்படியே முழுசா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லல, அதுக்காக வந்து படமே வேணாம் அப்படின்னு ஆப்போசிட்ட சொல்ற மாதிரியே இருக்க வேணாம். அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ற விஷயங்களும் அதுல இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நம்ம உலகமே அப்படிதானே, நம்மளை சுத்தி எல்லாமே தான் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கோம். ஒரு ஒருத்தருக்கு ரசனை வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும், அதுக்கேத்தாப்புல படங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதை பார்க்கறது வந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்கா அமையும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களை பத்தி பாயிண்ட் வந்து எதிர் டீம் வந்து அதிகமா வச்சாங்க, அதுக்குதான் வந்து யூ பார் ஏ யூ ஏன்னு வந்து சர்டிபிகேட்ஸா பிரிச்சிருக்காங்க.
முன்னாடி ஒரு இதுல வெள்ளை கலர்ல தாள் எழுதி போட்டுருக்கேன்
பாத்துருக்கேன்
ராஜானனுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க வந்து நான் விரும்பிக்கிறேன். அதாவது எனக்கு சிறு வயதுல வந்து மலையாளம் கத்துக்கணும்னு வந்து ரொம்ப ஆசை. அப்ப வந்து மலையாளத்துல சரி மலையாளம் இது சிப்ஸ் அந்த கேரளத்து சிப்ஸ் இருக்குல்ல அந்த ஹாட் சிப்ஸ் அது சாப்பிடணும்னு ஆசை. அதனால கேரளா ஹாட் சிப்ஸுக்கு நான் கேரளா ஹாட் சிப்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாம நான் விட்ட உடனே அதுல வந்த அந்த காணொலியெல்லாம் வந்து கையால வச்சு கண்ணால பார்த்துட்டு அந்த இரவு வந்து எப்படி கழிச்சேன்னு வந்து இன்னமும் என்னால வந்து அதை வந்து எப்படி வாயால வார்த்தை வர்ணிக்க வந்து அது வந்து ஒரே நிமிஷம் ராஜாண்ணா என்னால வந்து சொல்ல முடியும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க கண்ணெல்லாம் கலங்குதுங்க ராஜாண்ணா. பேசுங்க.
நம்ம எதிரணியில சொன்னாங்க சர்டிபிகேட் போட்டு யூ பை ஏ அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க அப்படின்னு. ஏ அப்படின்ற சான்றிதழ் வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் ஆனவோ இல்லை வந்து குழந்தைகள் பார்க்கறதுக்கு தகுதியான சீன் இல்லாத மாதிரி சினிமாக்களுக்கு வந்து 18+ அல்லது ஏ சர்டிஃபிகேட் போட்டு கொடுப்பாங்க. ஆனா நான் சொன்ன அந்த பிடிஎஸ்எம் பால் உணர்ச்சி தூண்டின வீடியோ வந்து யூ சர்டிபிகேட் படம் தாங்க ஐயா. ஆனா அதுவே வந்து பால் உணர்ச்சி எனக்கு தூண்டிருச்சுங்க. அது நான் வந்து கேடிவில பார்த்ததுங்க ஐயா. கேடிவில வந்து யூபையே போட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள்ல இப்போ குழந்தைகள் பார்க்க, இப்போ அது மட்டும் இல்லைங்க, இப்போ சினிமாவுன்னு சொல்ற பட்சத்துல இப்போ சினிமா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீடியமா இருக்கக்கூடிய நம்ம தொலைக்காட்சியிலயுமே வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாள்ல வந்து ஒரு 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 16 மணி நேரமாவது வந்து இப்போ சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இப்போ சீரியல்லையுமே வந்து முத்த காட்சிகள், தடவல் காட்சிகள், மலை துளியில் நனைந்திருக்கும் பாலாடை போன்ற உடையை போன்று அணிந்து கொண்டு வரும் காட்சிகள் எல்லாம் வந்து இப்போ தொலைக்காட்சி வாயிலாக வந்து வந்துடுது. அதனால வந்து குழந்தைகள் வந்து சீரழிவதற்கான வாய்ப்புகள் மேலும் அதிகமாக இருக்குதுன்றதை நான் வந்து இந்த இடத்தை குறிப்பிட விரும்புகிறேன்
ஐயா. இது இது இதற்கான கருத்து நான் சொல்றேன் ஐயா. நம்ம ஊர்ல வந்து கல்வி முறையில வந்து அந்த பாலியல் கல்விங்கிறதே இல்லைங்க ஐயா. இதை வந்து கரெக்டான வகையில கொண்டு போறதுக்கு இந்த சீரியலும் திரைப்படங்களும் ஒரு நல்ல வகையில வழிவகுக்குன்றது என்னோட வாதமா இருக்குது ஐயா.
அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து திரிசாவை பிடிக்குங்கய்யா, அதுக்கப்புறம் நயன்தாரா பிடிக்குங்கய்யா. இந்த மாதிரி என்னோட பால் உணர்ச்சியை தூண்டுறதுக்கு வந்து சினிமா வந்து, அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் வந்து அவரோட ஐகானிக் ஆஸ்கிராப் மூமெண்ட் மூலம் வந்து எனக்கு கொஞ்சம் செக்ஸ் எஜுகேஷன் கிடைச்சது. பெண்கள்ல வந்து இப்படி நம்ம ஒரு பெண்ணை வந்து எப்படி வந்து கிரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வி எனக்கு கிடைச்சதுங்கய்யா. கமலஹாசன் படங்கள் பார்த்து வந்து எப்படி வாய்முத்தம் வயதறியாதுன்ற மாதிரி எப்படி மவுத்து கிஸ் அடிப்பது என்று எனக்கு வந்து ஒரு செக்ஸுவாலஜி எஜுகேஷன் கிடைத்ததுங்க ஐயா.
இப்ப அண்ணன் சொன்னாரு கேடிவி தூண்டி விட்டது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஒரு டார்க்கான ஒரு ஒரு தருணம் வந்து இருக்கு ஐயா. கேடிவில வந்து
ஒரு நிமிஷம் நீ ஃபுல்லா காம கதை மட்டும்தான் நீ சொல்ற. உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ்
மறக்க முடியாத தரணுங்க இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது வந்து அந்த கேடிவி வன்போது தூண்டுதல் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்து வழக்கம் போல வந்து நான் இந்த படம் பேர் என்ன பஸ்ல நிறைய வாங்குவோம் இல்ல சரத்குமார், அந்த படம் பேர்
என்ன
சூரிய வம்சம். அது வந்து நல்ல ஃபேமிலி படம் நினைச்சு நான் தனியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேங்க ஐயா. சரி இது நல்ல ஒரு மோட்டிவேஷனான படம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதாங்க ஐயா படம் போயிட்டு இருந்துச்சு. அந்த சினிமா நம்பி கழுத்தறுத்து ஏமா அந்த தருணத்தை நான் சொல்ல போறேன். அந்த டயத்துல வந்து அவர் வந்து தேவயானி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப அந்த வந்து சரி ஃபேமிலி படம் நம்பி பாத்தீங்க ஐயா பள்ளி பள்ளி வந்து அவங்க மேல விழுந்துடும். அப்ப உடனே அந்த ஒரு கேவலமான காட்சியை வந்து இன்னமும் என்னால மறக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படி வந்து நான் தூண்டி வந்து அந்த இடத்துல எனக்கு என்னுடைய உயிர் நாடி போயிடுச்சு. அவ்வளவு ஒரு டார்க்கான சம்பவம் அது.
அதனால நீங்க அந்த இடத்துல அந்த பள்ளியா வாழ்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
ஓகே ஐயா, இதுதான் ஐயா வந்து நம்ம மனசப்பைய புத்தி அப்படின்னு சொல்றது. அதாவது செக்ஸ் எஜுகேஷன் பத்தி என்னுடைய நண்பர் வந்து பேசிட்டு இருக்காரு. செக்ஸ் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது டெம்டான சீன்ஸ பத்தி வந்து ஆப்போசிட் டீம் வந்து பேசிட்டு இருக்குது. என்னன்னு சொல்ல இந்த மாதிரி ஆளுங்களை
திருத்த ஒரே ஒரு ஆசைங்க. நீங்க வந்து தமிழ் சினிமால செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பாடம் எடுத்த ஏதாவது ஒரு படத்தை வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அதை பாத்துருவேன்
ஐயா. ஜாவா ஐயா நீங்க சொல்றீங்க அந்த சீன்ல வந்து அந்த பள்ளி விழுந்துருச்சு உங்க உயிர் நாடி போயிருச்சுன்னு சொல்லி, அதையே நீங்க அப்படி பாக்குறீங்க? ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற ஒரு அந்யோன்யமான நிகழ்ச்சி அப்படி பாருங்க.
ஐயா இதுல எனக்கு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருதுங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி கூட நடக்கிற ஒரு விஷயம் வந்து தாம்பத்திய வந்து அது சீக்கிரட்டா தானுங்கய்யா இருக்கணும். என்ன இப்போ அதை வந்து நீங்க படம் பிடிச்சி போடுறப்போ இது வந்து வேற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபேண்டசியை கொடுத்துடலாமே. இது வந்து நமக்கு வந்து ஒரு கோல்டு ஃபேண்டசி கொடுத்துற வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. புரிச்சு முண்டாட்டி பாக்குறது எட்டி பாக்குறப்போ ஒரு அனுபவம் சுகம் கிடைக்குதுன்ற மாதிரி. இதனால வந்து தாம்பத்திய வாழ்க்கையை வந்து சினிமால காட்டாம எப்படி வந்து பழைய சினிமாக்கள்ல வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் கதவு மூடிடுவாங்களோ அதோட நிறுத்திக்கிட்ட நல்லதுங்க ஐயா. இப்படி வந்து உள்ள திறந்து காட்டுறதுனால வந்து சமுதாயம் சீரழிஞ்சு போயிரும் ஐயா. கக்கோல்டு ஃபேண்டசி பல பல ஃபேண்டசிகளை வந்துடும்
ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப வந்து பி கிரேட் மூவியா இருக்கட்டும் இல்ல பான் மூவியா இருக்கட்டும், எல்லாமே வந்து திரைப்படங்களோட நீட்சியா தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி உள்ள போயிட்டு கதவை மூடி லைட் ஆஃப் பண்ணிட்டா, ஒருவேளை இப்ப ஜாவா பழனி எடுத்துங்க, அவர் கல்யாணம் ஆயிட்டு பாத்து உள்ள போயிட்டு கதவு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் என்ன பண்ண தெரியும் அவருக்கு, எப்படிதான் கத்து போறாரு
ஐயா? அது 90s கிட்ஸ் தற்கொலையை பத்தி நாங்க பேசவில்லைங்க ஐயா. அவனுங்க போயிட்டு பாலை குடிச்சிட்டு படுக்கிறாங்க இல்ல கையடிச்சுட்டு படுக்கிறாங்க, அது எனக்கு பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. நான் வந்து ஐ ஆம் கன்சர்ன்ட் அபவுட் தி சைல்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஐயா, குழந்தைகளின் நலனுக்காக நான் சொல்கிறேன். 18 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்கள் இத மாதிரி விஷயம் கத்துக்கிறதுக்காக தனியாக வந்து அரசாங்கமே வந்து சில பான் வெப்சைட் வந்து எடுத்து அதில் செக்ஸ் எஜுகேஷனும் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊழல் இருக்கக்கூடிய காட்சிகளை காட்டி வளர்க்கட்டுங்க. குழந்தைகள் பார்க்கும் படங்களில் வந்து குண்டியை பிடிப்பது, வந்து என்ன சொல்றது, கிஸ் அடிப்பது, அந்த அந்த மாதிரியான தாம்பத்திய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை காட்டுவது வந்து உங்களை வாழ்க்கையை பாதிச்சிருங்க.
நீங்க சொன்ன உடனே அவுட் டு ஜாயின் இன் தட் மூவின்னு ஒருத்தர் டைப் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர்த்துட்டு இப்ப நீங்க உங்க டாபிக் பத்தி பேசலாம்.
இல்ல இல்ல, செந்தில் கேட்ட ஒரே இருது, ஜாவா பழனி ஆள் என்ன பண்ணுவான்னு. அதை நாங்க வந்து இங்க என்ன சொல்றோம்னா, நான் வந்து ஒரு சிம்பு ரசிகன், அவருக்கு நல்லாவே தெரியும் ஆட்டுறவன் இல்ல வேறல விட்டு ஆட்டுறவன்னு. செந்தில்
ஐயா, நீங்க சிம்புவுக்கும் எதை விட்டு ஆட்டுறனு தெரியாதனால இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட்ட வேண்டியதை விட்டு ஆட்டுங்க ஐயா, வேறல விட்டு மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது பலன் இல்லை.
ஆனா இப்ப வந்து ஒரு நடுவர்களே ஒரு சின்ன ஒரு கேள்வி கேக்குறேன், அவங்க எதிரணியினர் பார்த்து கேக்குறேன், இது வந்து ராஜாண்ணகிட்டே கூட கேக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இந்தியால ஒரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க ஐயா, எனக்கு வந்து ஒரு யூரோப் போகணும், பல நாட்டு மக்களை பார்க்கணும், இல்ல பல நாட்டு கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்துல அது திரைப்படம் தான் ஒரு பெரிய வழியா இருக்குது. அதை நான் வந்து லாபமா ஏத்துக்கிறேன், அது வந்து வேற வழி கிடையாது. அது எப்படி நீங்க எதிர்க்கலாம் இது மூலமா
ஐயா? நான் வந்து திரைப்படத்தை வந்து எடுக்க வேணாம்னு சொல்லல, எடுக்கிறத நல்ல படமா எடுங்க, ஸ்கேம் பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ நீங்க வந்து வெளிநாட்டை வந்து இப்போ காட்டணும்னு சொல்றீங்க. இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு கிராமம் எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட வந்து நீங்க வந்து கடைசி விவசாயி படத்தை போட்டு காட்டலாங்க ஐயா. இப்போ வெளிநாட்டுல ஜெர்மனிலேயோ அமெரிக்காலேயோ இங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்துலயோ யாரோ ஒரு ஆளுக்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃப்ளோரிடா பக்கத்தில் ஒரு கிராமம் எப்படி இருக்கும், இங்கே மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு கடைசி விவசாயம் மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் காட்டலாங்க. அந்த மாதிரி ஃபாரின்ல ஒரு படம் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட போட்டு காட்டுங்கய்யா, அதில் வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுயா. ஆனால் குண்டு வச்சு சுடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து செக்ஸ் சீன் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சீன்களை எடுத்து வந்து காட்டிட்டு இதுதான் சினிமா அப்படி சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஊரில் நடந்துகிட்டு கூடிய ஸ்கேம் அது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தனும் வந்து 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சு அதை கொண்டு போய் டிக்கெட்டு கொண்டு போய் போட்டால் அந்த காசை எப்படி லூட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம நெல்சனாக இருக்கட்டும் அட்லியாக இருக்கட்டும் நம்ம மணிசார்லேருந்து எல்லாரும் வந்து இப்போ வந்து நம்ம பணத்தை எப்படி பிடுங்குறதுன்ற மாதிரி வேலையை பார்க்கறதுக்காக ஃபேன் சர்வீஸ் பண்ணி காசை பிடுங்குறாங்க தவிர, யாரும் வந்து ஒரு சினிமா மேலே வந்து ஒரு பற்று கொண்டு மக்களுக்கு அதை போய் சேரணும் அப்படின்ற மாதிரி யார் மாதிரி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. அதைத்தான் நான் வந்து நிறுத்தணும்னு சொல்கிறேன்
ஐயா. இது அண்ணனோட பாயிண்ட்ல இருந்து நான் இன்னும் ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா அண்ணன் வந்து குண்டுன்னு சொன்னேன்னு ஞாபகம் வந்துச்சு, இது ஒரு பெரிய அரசியலே இருக்குங்க ஐயா. இது வந்து என்னுடைய கல்லூரி பருவத்துல நடந்தது. நான் வந்து கால்குலேட்டர் எடுத்தாலே எல்லாரும் பயந்துட்டு ஓடுவாங்க, ஏ அப்துல் கெட்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி 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 இது பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னு எனக்கு என்னன்னு தெரியல. அப்போதான் எதுக்கு கேட்டேன், ஒரு எங்க வாத்தியார்ட்டே நான் போயிட்டு நான் கேட்டேன், எதுக்கு நான் கால்குலேட்டர் எடுத்தாலே எல்லாம் அப்படி குண்டு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி குனிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் என்னை பார்த்து ஓடுறாங்க அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு, அதுதான்டா தம்பி இந்த உலகம் உனக்கு வச்சிருக்க ஒரு இதுரா அது. இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த விஜய் நாய் இந்த விஜய் இருக்கானே இவன் இவனை வச்சு சொல்றா அவனை சொல்லு நான் வந்து நடிக்க அந்த மாதிரி அவர் அந்த இதுல அந்த இவர் பேச திருநெல்வேலி ஐயா பேசுற மாதிரி ஒரு இது கொடுத்தாரு. இந்த மாதிரி முஸ்லீம்களெல்லாம் வந்து சுடுற மாதிரி காட்டி இந்த இது சினிமா வச்சு ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்கடா, நம்ம மதத்தையே வந்து ரொம்ப ஒரு இதா காட்டி ரொம்ப இது பண்ணி வச்சிருக்காங்கடான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து எப்படி வார்த்தையால வர்ணிக்கிறது அந்த இடத்துல நான் உடஞ்சு போயிட்டேன். நான்
வந்து இதை முழுமையா ஒத்துக்கிறேன். முஸ்லிம்ஸ வந்து தீவிரவாதியா காட்டுறது வந்து தப்பு அப்படிங்கிறது. அதுக்காக வந்து உங்களுடைய மதம் வந்து இந்த படத்துல காட்டலன்னா நாங்க ரொம்ப அமைதியான மார்க்கோம் அப்படிங்கிற மட்டும் மட்டும் தயவு செஞ்சு வேணாம் சார், அது மட்டும் வேணாம். ஏண்டா ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பொம்பளை பிள்ளை புர்கா போடாம நடிச்சா அவளை பார்த்து விபச்சாரி ஏய் தேவடியா அப்படின்னு அசிகசிகமா திட்டுறது, இதுல வந்து படத்துல தப்பா காமிச்சதால மட்டும் இவங்களுக்கு வந்து பேரு கட்ட போச்சு.
இல்ல இல்ல, இந்த மதத்துக்கு நான் வரப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல, ஜாவானா டைரனுக்கு இழைச்சது இல்ல மாதிரி நீங்க ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க வேற சார பேசுங்க.
நான் அதுக்கு எதிர்கருத்து மட்டும் தான் வைக்கிறேன். அந்த தீவிரவாதிகளை காட்டுறது வந்து தப்புதான் அது, மற்றபடி அந்த மரமா வந்து ரொம்ப யோக்கிய பண்ண மரம் கிடையாது. அதுதான் என்னுடைய கருத்து.
ஜாவா ஏன் ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க சமீபத்துல வந்து அயோத்தின்ற படம் பாத்தீங்களா?
வாங்க
இல்ல அயோத்தி நான் பாக்கலங்க. ஐயா
பாத்துக்க வாய்ப்பு இல்ல. அந்த படத்துல வந்து பேரே சொல்லாம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு ஒரு இந்து ஃபேமிலிக்கு நல்லது பண்ணிட்டு கடைசியில் அவர் ஒரு இஸ்லாமியராக காட்டியிருப்பாங்க. அது ஒரு நல்ல படம், நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம், பார்க்காதவங்க பாருங்க. அந்த படத்துல இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லவனாக தான் காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல ஏன் பத்தி பேச மாட்டீங்க? அதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய படம் தானே.
இல்ல சார், ஜாவா மாதிரி ஆளுங்க வந்து எலைட் வாழ்க்கையில வந்து வித்தியாசமான டயர்களை பார்த்து தன்னுடைய பொழுதை வந்து கழித்துக் கொள்வார்கள். ஆனா நடுத்தரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? படம் இருக்கட்டுமே சார் அவங்களுக்கு.
இப்ப இவங்க வந்து படத்தை பார்த்து இவங்க என்ன, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒரு படம் ஒரு இந்த கணவன் மனைவிக்குள்ள சும்மா இருக்க நேரத்தை செலவுக்கு வந்து படங்களை பார்த்தோ இந்த மாதிரி திரையரங்குகளுக்கு போய் படங்களை பார்த்து இது பண்ண. ஏன்னா எனக்கு பிறந்ததுல இருந்து வந்து திரையரங்குக்கு வந்து படம் பார்க்க தான் போவாங்கன்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பா நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா வந்து தனுஷ் வந்து ஒரு படத்துல நினைச்சிருப்பாரு, அதுல வந்து தனுஷ் நடுவில் உட்காந்துருப்பாரு, இங்கிட்ட வந்து இவரு நம்ம அந்த அக்கா பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது, அந்த கரண்டி போட்டு தனுஷ் நடுவில் உட்காந்துருப்பாரு, இங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பான், இங்கிட்ட அந்த அக்கா உட்காந்துருக்கோம். இவங்க என்ன படத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, நடுவில் வந்து இவன் அப்படியே கையை வந்து இங்கிட்ட தனுஷ் தற்கொலை இப்ப உட்காந்துருப்பான், அவனை தாண்டி கையை போட்டுட்டு இந்த மாதிரி இது. அப்பதான் தெரிஞ்சு ஓஹோ படத்தை வந்து தியேட்டருக்கு வந்து இவங்க வந்து படம் பார்க்க வரல, அதுல இருந்து எப்ப தியேட்டருக்கு போனாலும் நான் திரும்பி திரும்பி பார்ப்பேன், எவனாச்சும் அது மாதிரி பண்றானா எவனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு
சொல்லிட்டு
படத்தை. இது ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் இருங்க. எப்ப அந்த படத்தை நான் பார்த்தனோ தியேட்டருக்கு போனாலும் எவனும் என்ன பண்றான் படத்தை பார்க்கறதோட அப்படியே ஐ எம் ஸ்கேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன சுத்தி போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாம் என்ன திட்டுவாங்க, என்னே கருப்பூரி போய் உட்கார்றா எதுக்காக நின்றுட்டு இருக்கா படத்துல நின்றுட்டு உட்கார்றா உட்காந்து சொல்லி அடிப்பாங்க.
அதேதான் சார், அவங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து படத்தை பார்க்காம சுத்தி எவன் யார பண்றான்னு நீங்க பாத்துக்கிறா, நீங்க தற்கூரிதான் சார், தவிர வேற எதுவுமே கிடையாது சார். நன்றி எங்க டிவிக்கு நீங்க பாயிண்ட் சொன்னதுக்கு.
ஜாவா வந்து தற்கொலைத்தனமா தன்னுடைய தியேட்டர்ல போய் விளக்கு பிடிக்கிற ஃபேண்டசி சொன்னாலும் ஜாவா சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து உண்மை என்னன்னு, இப்போ வந்து நீங்க தியேட்டருக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் வந்து கப்புள்ஸ் எல்லாம் போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. நிறைய பேர் போயிட்டு எதுக்கு போறாங்கன்னா புதர்ல மன்றத்துக்கும் இல்ல வந்து பார்க்ல வெயில படுக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து ஏசி ரூம்குள்ள போய் உட்காந்துக்கலாமே, ஏசி தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு வந்து அஜல் குஜல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போற கும்பல்கள் வந்து பாதிக்கு பாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ வந்து இவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினைச்சு ஏதாவது ஒரு ஜெயம் ரவி படத்துக்கு போயிட்டாலோ இல்ல நீங்க வந்து ஒரு சிம்பு படத்துக்கு போயிட்டாலோ என்னங்கய்யா பண்ணுவீங்க? போய் அந்த முகம் குளிக்கும் காட்சிகளை பார்த்து இன்டர்ஸ்டெல்லார் இல்லனா அது மாதிரி வந்து இல்ல வெளிநாட்டு படங்களை வந்து 3D கிளாஸ் போட்டு பாக்கலாங்க ஐயா. அந்த மாதிரி வர்றப்ப நீங்க குழந்தைகளோட போய் சேர்ந்து போய் பாருங்க, அதை விட்டுட்டு ஜெயம் ரவி படத்தை போய் பாக்க போனீங்கன்னா நீங்க வந்து டிராமடைஸ் ஆயிருவீங்க ஐயா. அங்க நீங்க போயிட்டு வந்து இந்த ஒரு இந்த என்ன சொல்றது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினாலும் அதுல வந்து கொஞ்சமாவது சயின்ஸ் இருக்கணுங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு தாம்பி இல்லைன்னா உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் இல்லைன்னா இருக்கக்கூடிய அந்த மாதிரி மூவிகள்ல கொஞ்சமாவது ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸோ விஎஃப்எக்ஸோ கொஞ்சம் பிலீவபுளா இருக்கணுங்க ஐயா. அதை பார்த்துட்டு நமக்கு வந்து வெறுப்பு, நம்ம ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், நம்ம என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும்னு சொல்லி போய் உட்காந்து விட்டா போதும் கோத்தாங்கம்மான்னு எந்திரிச்சு தியேட்டர் விட்டு ஓடி வர்ற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுங்க ஐயா. இது ஒரு சக அனுபவம் வந்து எனக்கு வந்து இருக்குது. எது சொன்னா அப்படின்னா, டேவிட்னு ஒரு படத்துக்கு போனேங்கய்யா, அங்கே போய் உட்காந்து அந்த படத்துக்கு நான் போனதே ஒரே ஒரு பாட்டுக்காக தாங்கய்யா. கனவே கனவேன்னு நம்ம இசை மேதை அனிருத்து போட்ட அந்த பாட்டுக்காக போய் அந்த படத்தை பார்த்து கதறி கதறி அழுதேன்யா. அது வந்து நான் வந்து படத்துல உள்ள காட்சியை பார்த்த அளவில் நான் வந்து ஐயோ ஒரு பாட்டை நம்பி நம்ம வந்து 150 ரூபாய் கொடுத்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எப்படா விடுவாங்க தியேட்டரை விட்டுன்னு கதறி கதறி அழுது காட்சிகள்.
ஐயா என்னதான் வந்து இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி படங்கள் வந்து சைஃபைய கொஞ்சம் சொன்னாலும், ஒரு கார்பரேட் அழிக்கணும்னா பூமி மாதிரி ஒரு படம் தேவைப்படுது இல்லையா?
ஆமா, பூமி மாதிரி ஒரு படம் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இப்படி நிலைச்சு நிக்குதுன்னா அதுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இல்லைங்க, அவர் ஒரு வீட்டை கட்டணும்னா நீ வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடுறதுக்கு உதவியது வந்து ஜெயம் ரவி அண்ணா தான். அதுக்காக வந்து இந்த அவருக்கும் அந்த பூமி பட டைரக்டருக்கும் வந்து நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம்.
ராஜா அண்ணன் பாயிண்ட்ல வந்து ஒன்னே ஒன்னு வந்து ஆட் பண்ண நான் விரும்பி கொள்கிறேன். இப்ப இது எப்படின்னா, வாழ்க்கையில வந்து சீரழிஞ்சு போறதுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சீரழியுதுன்னா அதுல முக்கிய பங்களிப்பு வந்து சினிமாக்கு உண்டு. அதை நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணன் சொன்னாரு கனவே கனவே பார்த்து வந்து ஒன்றை பார்த்து வந்து நான் ஏமாந்துட்டேன்னு. அதே மாதிரி அந்த டேவிட் படத்துல வந்து கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம விக்ரம், ஆனா அந்த அம்மா வந்து வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடும். அந்த ஒரு இதை பார்த்து என்னுடைய என்ன சொல்றது, நமக்கும் ஓ இப்படிதான் நடக்குமோ, கல்யாணம் ஆனா டக்குன்னு நம்ம கூட இருப்பாங்க, டக்குன்னு இது மாதிரிலாம் நடக்கும், நம்ம மனைவி வந்து நம்மளை வெறுத்து விட்டு நம்ம கூட வந்து விவாகரத்து செஞ்சுட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சு அந்த ஒரு பயத்தினாலேயே இன்னும் கல்யாணம் ஆகாத வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர்ல வந்து இன்செக்யூரிட்டியில வந்து இருக்கிற முத ஆளு நான் தான். அதை வந்து இது ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப வேதனையாகவும் தெரிஞ்சுக்கிறேன் நானு.
பொண்ணு கிடைக்கல அவ்வளவுதானே, அதை இப்படி சுத்தி வளைச்சு வரீங்களா?
அவர் வந்து திரைப்படங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுனா அவரோட பர்சனல் இயக்கங்கள்ல வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கான மேடை இது இல்லை ஜாவா, நீங்க வந்து நல்ல ஒரு மேட்ரிமோனியோ இல்ல உங்க அப்பா அம்மாவை சீக்கிரம் பார்த்து கல்யாணம் நீங்க சொல்லுங்க.
அதுவும் இல்லாம அது ஒரு சைடு அது இருந்தாலும் இப்ப பாக்குற எல்லார் வீட்லயும் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், அடுத்து வேற எதாவது நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் போடுறாங்க. அதனால வந்து இப்ப கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அதா அது என்னன்றது நான் பாத்துக்க என்னன்னு பண்ணிக்கிறேன் நானு. நீங்க வந்து இப்ப இது பேச மாறாம நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க.
அதுக்குதானே நம்ம உங்க சிம்பு வந்து பாட்டு பாடியிருக்காருங்க, பொண்ணுங்களை திட்டி மக்களுக்கு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி பாட்டு பாடுறாரு.
வந்து எதிர்கட்சியோட வாதங்கள்லாம் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, அதுலயே அவங்களோட
நடுவர்களே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப வந்து விஜய் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாரு, அந்த விஜய் மக்கள் இயக்கம், அப்புறமா வந்து இந்த சூர்யாவோட நடத்துற நகரம் எல்லாமே பண்றாங்க. அதை பார்த்து நிறைய மக்கள் நல்லது பண்றாங்கல்ல, அதை பத்தி ஏன் பேசவே மாட்டாங்க?
ஏன் அவங்க சினிமாவில இருந்து இப்ப பாப்புலாரிட்டி வந்து நல்லது பண்றது இருக்கட்டும் ஐயா, இப்போ வந்து அகரம் ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், அது நம்ம இவங்க இளைய தளபதி வந்து இஎம்ஐயா விஎம்ஐ அது மூலமா வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துனதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இவங்க படம்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த அந்த ஒரு இடத்துல வந்து இவங்களுடைய பொறுப்பு ஒண்ணுமே தெரிய மாட்டேதுங்க. இப்போ ஈட்டி மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்தை பார்த்தவையெல்லாம் நெஞ்சில ஈட்டி வாங்கி செத்த மாதிரி வெளில வர்றான். அதுக்கப்புறம் வாரிசுன்னு ஒண்ணு எடுக்கிறாரு, அதுக்கு வந்து வாரிசு, இப்ப வந்து நீங்க வாரிசு படம் பாக்குறதுக்கு பதிலா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பைல் ஆஃப் ஷிட்ல வந்து நீங்க வந்து கோல்டன் இது கிடைக்குங்களங்கய்யா, இந்த ஸ்வீட்ல எல்லாம் வைப்பாங்கல்ல அது மாதிரி, இந்த சால்ட் பேயோட ஃபுட்ல எல்லாம் தடவி வச்சிருப்போம் அது மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்கலங்க. 250 கோடிக்கு அந்த காசு கொண்டு போய் அங்கே செலவழிச்சு எதுக்கு, அது தேவையில்லாத அந்த படத்துக்கு தேவையில்லாம அதை கொண்டு செலவழிச்சு அது மூலயமா நம்ம மக்களை ஏமாத்தி திரும்ப அந்த காசை வாங்கிக்கிட்டு நாங்க வந்து இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸை வந்து மைண்ட் ட்ரிகர் பண்ணி அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்கானுங்கன்னா அவனோட புஸ்தகத்தை எடுத்து படிப்பானா, இல்லைன்னா இந்த கொஸ்டின்ல வந்து இந்த இதுக்கு ஈக்குவேஷன் வந்திருக்கு இது எழுதுனது யாரு, ஐசக் நியூட்டனா இல்ல வந்து நியூட்டன்ஸ் தேர்டில் வருமா எதுல வருமா, இல்ல வந்து ஐன்ஸ்டீனோட லால வருது அதெல்லாம் தேடாம இந்த படத்துக்கும் லியோ கனெக்ஷனுக்கும் எல்சியூல எங்க இருக்குது அங்கே திரிசா போய் அங்கே எதுக்கு வந்தாங்க இப்படி சுத்திட்டு அவனோட தன்னோட வாழ்நாளையும் வந்து அழிச்சுக்கிறாங்க ஏன் கெரியரையும் அழிச்சுக்கிற எல்லாத்தையும் அழிச்சுக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய மார்க்கெட்டிங் வேல்யூ ரிட்டைன் பண்றதுக்காகவுமே வந்து தன்னுடைய ஃபேன்ஸ்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுல வந்து பண்றாரு அப்படின்னு சொல்றதுல எனக்கு வந்து எந்த ஐயமும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா நம்மளுடைய மெண்டலான ஐயா தான். 30-40 வருஷங்களா எப்படி வந்து தன்னுடைய ஃபேன்ஸை 50 அவங்களுடைய 20 வயதுலேருந்து 60 வயது வரை எப்படி அவங்களே தன்னை போலவே மெண்டலனாளாக கொண்டு நடந்திருக்க முடியும் என்பதற்கான உதாரணம் அவங்களுடைய ஃபேன்ஸ் தான். இதற்கு ஏதாவது எதிர்கருத்து இருக்கிறதா?
ஜோக்ஸ் உண்மையிலே ஒருத்தர் பைத்தியக்காரரா இருக்காருன. ஆனா அப்படியே ரஜினி ஃபேன் அவரு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரஜினி மாதிரியே இது பண்ணிக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு குச்சி கையில வச்சுக்காருன இன் பண்ணிக்கிட்டு அடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சூப்பரா போடுவாரு. அப்படியே போட்டுட்டு அப்படியே கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே ரஜினி ஸ்டைல நடந்து வந்து அதெல்லாம் காரணம்னா சினிமா வந்து ரொம்ப ஒரு டீப்பா பார்த்து அப்படியே அந்த இது பண்ண சொல்லி மென்டலா நிஜமாலே மென்டல் ஆயிட்டாரு அவரு.
நான் வந்து இது எஸ்விகேல போனப்போ வந்து சொல்லியிருப்பார் பாகிஸ்ல இருந்து என்னன்னா ஒரு இது நான் கோயம்புத்தூர்ல காலேஜ் படிச்ச டைம்ல ஒரு டவுன் பஸ்ஸோ கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த உக்காடன் டவுன்ல இந்த மாதிரி ரொம்ப வெளியெல்லாம் போகாம இந்த டவுனுக்குள்ள ஓடிட்டு இருக்கல சின்ன சின்ன கவர்மெண்ட் பஸ் அதுல பார்த்தோன்னா பஸ் வந்து என்ன சொல்ற தகர டப்பா மாதிரி இருக்கு டமாட்டோ மாதிரி ஆடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கு பஸ் ஆனா டிரைவரை பார்த்தா ஜம்முன்னு வந்து இந்த நான் ஆட்டோக்காரு நாலு தெரிஞ்சு ரூட்டுக்காருன்ற கெட்டவள் உட்காந்துருக்கு அவ்வளோ டிரைவர் யாராவது ரஜினி தான் வண்டி ஓட்டுறாளன்ற மாதிரி இருக்கு. நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ என்ன ஒரு வெள்ளை கலர் ஸ்போர்ட்ஸ் ஷூ அந்த காக்கி சட்டை காக்கி ஃபேண்ட்டு உள்ளுக்குள்ள வெள்ளை டிஷர்ட் போட்டு சட்டையை திறந்து விட்டு கூலிங் கிளாஸ்லாம் வச்சுட்டு முடியானா இப்படி எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்காள் வண்டி பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அந்த மாதிரி வந்து நிறையா இவர் மட்டும் கிடையாது இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்திட்டு இருந்திருப்பாங்க அந்த ஒரு லாஸ்ட் ஒரு இருக்கும் இப்போ வருஷத்துல என்ன இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அதுல வந்து சினிமாலேருந்து அவங்க உள்வாங்கியது தான் அது வந்து உள்வாங்கி அவங்க வந்து ஸ்டைலுக்காகவும் அதுக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து இவர் அரசியலுக்கு வர்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்து இவங்க வாழ்க்கை அழிச்சது நிறைய பேர் இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் சொல்லி இவர் நிறைய பேரோட வாழ்க்கை அழிச்சிருக்காப்புல. இது வந்து என்னோட பள்ளிக்கால அனுபவத்துல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா என்னது அப்படின்னா எங்க எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர் மன்றம் இருக்கும் எல்லா ஊர்லயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம அது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10-15 வயசுல இருக்கிறப்போ அந்த மன்றம் வச்சிருக்கவங்கலாம் ஒரு 35-40 வயசு இந்த மாதிரி பெரிய ஆளுகளா இருப்பாங்க. ஏதாவது ஒரு தெருவுல கடை வச்சிருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த இந்த ரசிகர் மன்றம் வந்து எந்த அளவுக்கு ஃபியூரியஸான ஆளுக இல்லைன்னா ரொம்ப கொடூரமான ஆளுக இல்லைன்னா கொடூரம்னு சொல்ல முடியாது ரொம்ப வந்து உக்கரமான ஆளுக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல அடிச்சுக்கோம் இந்த மாதிரி டேய் நாங்கள் தனுஷ் ஃபேன்ரா நாங்கள் விஜய் தாண்டா கெத்து அப்படின்னு டேய் நீங்க எல்லாம் கெத்து கிடையாதுரா ரஜினி ஃபேன்ஸ் தாண்டா கெத்து நீ போயிட்டு அந்த தெருவில் போயிட்டு ரஜினி சொட்டன்னு கத்திட்டு உயிரோட வந்துடுறா அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரஜினிக்கு வந்து அந்த மதிப்பு கொடுத்து ரஜினினா வந்து உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பேஸை வந்து கிரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து அரசியலுக்கு வருவேன் உங்க நீங்கள் வந்து எனக்காக வேலை பாருங்க அப்படி இப்படி சொல்லி மெண்டலன்களாகவே வந்து வச்சிருந்து நிறைய பேர் வாழ்க்கையை வந்து கனவுகள்லையும் மண்ணள்ளி போட்டதில் வந்து பெரிய பங்கு வந்து நம்மளுடைய மெண்டலான் ஐயாவுக்கு வந்து இருக்குது. அதுக்கு வந்து இப்போது அந்த மாதிரியான வேலை வாய்ப்பாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ இளைய தளபதி ஐயா வந்து செய்து கொண்டிருக்கிறார் இளைய மெண்டல்ஸ் என்று இவங்களையும் இப்போ அழைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வாய் வச்சுட்டு இருக்காங்க.
நடுவர் அவர்களே நம்ம எதிர் டீம்ல இருக்கிறவங்க எத்தனை பாயிண்ட் வந்து அவங்க குறுக்குறுக்க சொன்னாரோ நம்ம தமிழ்நாட்டு அரசியல வந்து ஆண்டதே பெரும்பாலான சினிமா துறையை சேர்ந்தவங்க தான். எதுக்கு நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா எடுத்துக்கோங்க, நம்ம செம்மன செம்மல் இதே எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அப்புறம் நம்ம பாட்டு எழுதிய கதை எழுதி ஃபேமஸான நம்ம கருணாநிதி எடுத்துக்கோங்க, அப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, எல்லாமே திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தானே. அவங்களாலதான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்றதுலேருந்து அந்த திராவிட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அதில் வந்து பெரிய பங்களிப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு எலெக்ஷன் நடந்தால் அதில் வந்து கேம்பெயிங் பண்ணுறது நடிகர் நடிகையாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் கூட சினிமாவோட ஒன்றிணைஞ்சது தான்.
இல்லை நான் இந்த சினிமாவோட இம்பார்ட்டன்ஸை வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ இல்லை ஒரு நடிகர் நடிகையை வச்சு ப்ரொமோட் பண்ணுறதாவோ மட்டும் நான் பார்க்கல.
நமக்கே தெரியும் நம்ம நம்ம தமிழோட ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஜாதி ஆதிக்கமும் பார்ப்பனிய ஆதிக்கமும் அதிகமா இருந்த ஒரு காலத்துல இருந்து படங்கள் மூலமா வந்து திராவிட கருத்துக்கள் வந்து பரப்புறதுக்கு வந்து அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர், கருணாநிதி, இன்னும் பல பேர் இருக்காங்க, லைக் எம் ஆர் ராதா, அந்த மாதிரி பல பேர் வந்து தன்னோட திராவிட கருத்துக்களை வந்து படத்துல வந்து அப்படியே சொல்லுவாங்க. இந்த இந்த எம் ஆர் ராதாவோட பழைய காலம் யார பார்த்துருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் அத்தா பொண்ணு மாமன் பொண்ணு, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ட்டு, இந்த குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்றது, அதான் இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற பல இந்த கல்யாணங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து குறைகள் உள்ள குழந்தைகள் வந்து நிறைய பிறந்துச்சு. சோ அதை அட்டாக் பண்ணி பேசினதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து இந்த சமூகத்துல வந்து பொறையோடி கலந்த பல தீமையான விஷயங்களுக்கு எதிராக வந்து கருத்துக்கள் பரப்புறது சினிமால வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹீரோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ இருந்துச்சு. எம்ஜிஆர் எப்படி சிஎம் ஆனாரு அப்படின்னா வந்து அந்த படங்கள்ல வந்து அவரை ரொம்ப நல்லவரா போர்ட்ரேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாங்க, அது மூலமா சிஎம் ஆனாரு. ஸோ அந்த ஒரு ஒரு தலைவரையே வந்து உருவாக்கக்கூடிய சக்தி வந்து சினிமாக்கு இருக்கு.
நீங்க சினிமால இவங்கெல்லாம் வரத பத்தி பேசுறீங்க, அப்போ விஜய் அரசியல் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இல்லைங்க, இப்போ இவங்க சொன்னது இப்போ சினிமாவுக்கு அந்த சக்தி இருக்குது இல்ல, இந்த சக்தி இருக்குன்னு அந்த ஒரு தலைமுறை வந்து அந்த அந்த சக்தியை வந்து உணராம வந்து அவங்கள வந்து இருக்கையில் அமர வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ அந்த சக்தி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அந்த சக்தியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய தலைமுறை தான் இந்த தலைமுறை. அதனால வந்து இப்போ மக்கள்லாம் உஷார். இப்போ வந்து விஜய் வந்து என்ன சொல்றது, தலைகீழான இன்னும் குட்டிக்காரன் அடிச்சாலுமே வந்து எங்கேயுமே வந்து ஒரு எம்பி சீட்டு கூட வாங்க முடியாது, எம்எல்ஏ சீட்டும் வாங்குறது கஷ்டம்தான். ஏன்னா அவரெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம கேப்டன் போன உயரத்துக்கோ இல்லை நம்ம எம்ஜிஆர்ல இருந்த மாதிரிலாம் அந்த அளவு உயரத்துக்கு போறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கும் அந்த அவங்களை வந்து அதே பழைய மாதிரி அதே ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கிறதுக்கும் வந்து அவங்க ஆசைப்பட்டுட்டே சுத்திட்டே இருக்காங்க. இது அது மட்டும் கிடையாதுங்கய்யா, இது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு போட்டிக்குள்ள. இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரசியல் லாபத்துக்காக அதை விட்டுரும், இன்னொரு லாபம் என்னது அப்படின்னா தங்களுடைய மார்க்கெட் வேல்யூ ரிட்டைன் பண்றதுக்காக ஃபேன்ஸுக்குள்ளேயே ஃபைட்டுகளை இது பண்ணி விடுறது, அதனுடைய ரசிகருக்குள்ளேயே வந்து ஒரு மன்றங்களை ரெடி பண்ணி விடுறது, ரசிகர் மன்றத்தை ரெடி பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து ஃபைட்டை இவங்களே குழந்தைய கிள்ளியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளாட்டும் பாடுற மாதிரி
மறுக்கிறதுக்கு மன்னிக்கிறேன். அப்போ நீங்க தலை அஜித்து நல்லவர் சொல்றீங்களா?
இல்லை, தலை அஜித் வந்து அவர் வந்து நான் சினிமா நடிகர் கிடையாதுங்க, அவர் வந்து முழு நேர சுற்றுலா பயணி, வாகா என் வாழ்கை வாழ்கவேன்னு சொல்லி அவர் போகிறார். அவர் வந்து பார்ட் டைம்ல வந்து படங்கள் நடிக்கிறார், அதனால தான் வந்து எனக்கு தலைன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு வந்து எதுவும் கொடுக்காதீங்க, சினிமாவும் வேண்டாம் ரசிகர் மன்றமும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. அவருக்கு வந்து அதனால வந்து நான் அவருக்கு வந்து மதிப்பு கொடுக்குறேங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த காக்கான்னு ஒருத்தர், கழுகுன்னு ஒருத்தர், இவர் கழுகு கதை சொல்லுவாராம், இவர் காக்கா கதை சொல்லுவாராம், இதுக்கு இடையில வந்து ஃபேன்ஸுகளை அடிச்சு விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஸ்கேம் படம் பண்ணி நல்லா காசு பார்க்குறேங்கய்யா. காசு பார்த்து ஆளுக்கு ஒரு போர்ஷே காரு, பிஎம்டபிள்யூ காரு, ராயல்ஸ் ராய்ஸ் கார்னு வாங்கிட்டு அவங்க சீட்டில் இறங்கி இதை பார்த்து இது இதை நிற்கக்கூடிய நமக்கு என்னங்க கிடைக்குது? நம்ம வந்து சினிமா வந்து இப்போ மன அமைதிக்காகவோ இல்லை வந்து ஒரு மன நிம்மதிக்காகவோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ பார்த்தா ஓகே, ஆனால் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க தான் வாழ்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து சினிமா வந்து நம்ம கலாச்சாரத்தின் சீரழிவு தான். ஏன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்னார் வந்து படங்களில் வந்து பார்த்துட்டு இந்தியன் கிச்சன் மாதிரி படங்களை பார்த்துட்டு மக்கள் திருந்துறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி திருந்துறது வந்து ஒரு 0.10% தான் இருப்பாங்க. ஆனால் படத்தில் காட்டக்கூடிய இந்த மாதிரி சிக்மா கேரக்டர் இல்லைனா வந்து இந்த சிம்பு படங்களில் காட்டக்கூடிய மாதிரி நான் வந்து டே நான் ஆம்பரடா என்ற மாதிரி கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா ஜாதி கேரக்டர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த அர்ஜுன் ரெட்டி மாதிரி டாக்ஸிக் மேக்சிமிலிட்டி அந்த மாதிரி காட்டக்கூடியதை பார்த்து அதில் தான் ஈஸியாக இன்ஸ்பயர் ஆகி அதை தான் வந்து மக்கள் வந்து லிட்ரலி மீன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்னால சினிமா வந்து சீர்கேடுகளுக்காக அதிகமாக என்ன சொல்றது வழிவகுக்கிறதுன்றத வந்து நான் வந்து இங்கே வந்து நான் கண்ணும் கருத்துமாக வந்து இந்த ஆணித்தனமாக இந்த கருத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன்.
அருமையான விளக்கங்கள். நீங்க ஆதரிக்கிறவங்க உங்க தரப்பு வைக்கலாம்.
அது வந்து டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி சிக்மா மேல் வந்து இதுக்கிட்ட சொன்னது முழுக்க முழுக்க கரெக்ட். அத மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறவங்க இருக்காங்க, 10% மாறுறாங்கல்ல, அதுக்காகவாது சினிமா வந்து இங்க தேவை. ஏன்னா வேற விகிதம் வந்து கம்மியா இருந்தாலும் வந்து இம்பாக்டுங்கிறது வந்து கொடுக்குது, அதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து பொண்ணுங்களை வந்து காலங்காலமா அடிச்சுட்டு இருந்தா நீ அடிக்க நீ அடி வாங்கிட்டே தேவையில்ல, திருப்பி அடிச்சாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ற படங்களும் இங்க பல படங்கள் வந்துருக்கு. ஜெய ஜெயஹே வந்து அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்.
ஒரு சின்ன தகவல் நீங்க வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்காம தமிழ்ல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
இல்ல வந்து படங்கள்னு தானே பேசுறோம், மலையாள படங்கள் தமிழ் படங்கள்னு பேசலையே.
தமிழ்ல தானே பேசுறோம், எடா பட்டி ஏதோ நல்ல மனம் நல்ல படம் வந்துட்டுலோ, தல்கர் துல்கர் சினிமாண்ட படம் அடிபொலியானு நான் பேசிட்டு இருக்கான். இல்ல இல்ல
வேறங்க, இதுலயே பிரிவினை பாக்கலாம் நடுவர்களே, அப்ப பாத்துக்கோங்க. படங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் படங்கள் லாங்குவேஜ் வந்து
இந்தியன் கிச்சன்
இல்ல, அது வேற படம், அது வேற படம் செந்தில், அதை விட்டு. அதாவது இதுதான் இதுதான் நடுவர்கள் இவங்களோட பிரிவினை புத்தி. இவங்க மனசுக்குள்ள வந்து பிரிவினை புத்திய வச்சுக்கிட்டு நாங்க வந்து வெறும் படத்தை வந்து படமா தான் பாக்குறோம். லாங்குவேஜ் புரிஞ்சா அந்த லாங்குவேஜ்ல பாக்க போறோம், சப்டைட்டில்ஸ்ல பாக்க போறோம். அதை விட்டுட்டு இது இந்த லாங்குவேஜ் படம், இதை பத்தி மட்டும் பேசு, அந்த லாங்குவேஜ் போடும் அதை பத்தி பேசாத அப்படிங்கிறது வந்து பிரிவினைவாதம்.
ஐயா உண்மையை சொல்லணும்னா எதிர்கட்சிக்கிட்ட வந்து வலுவா வைக்கிறதுக்கு பாயிண்ட்டும் கிடையாது படமும் கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வர்ற படங்கள்லாம் பாதி ஸ்கேமு பாதி புண்ட படம், அதுக்கு வக்காலத்து வாங்கி செருப்படி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே படுத்து முடிச்சுட்டாங்க.
இல்ல சார், இல்ல சார், நீங்க அப்படி டிசைட் பண்ணாதீங்க. இன்னும் நம்ம பல படங்கள் வந்து இருக்கிறது, அதை நம்ம பின்னாடி பேசலாம். நீங்க உங்க கருத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க.
ஜாவா ஐயா உங்களோட இறுதி கருத்தை ஆணித்தனமா வாங்க பாப்போம்.
என்னோட இறுதி கருத்து என்னவென்றால், சினிமா என்றாலே இந்த மாதிரி கெட்டதுதான் நடக்குது அப்படின்னு நாங்கள் இங்கே வந்து பேச வரல. சினிமாவில் நடக்கின்ற கெட்டதுகளை தான் நாங்கள் இங்கே பேச வைக்கிறோம் என்று இது இதில் விஷய வாழ்க்கையிலும் சரி சினிமாவிலும் சரி செருப்படிகள் வாங்காத இடம் என்று மனிதர்களுக்கு கிடையாது. மனிதனாக பிறந்தால் செருப்படி நிச்சயம் என்று எண்ணிக்கொண்டு நாம் தான் வாழ்க்கையில் சுதாரித்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நாம் வாழ வேண்டும் என்பதை எனது அதுபோல் என்றதான் இது நான் இது இறுதி கருத்தை இந்த மாதிரி முடித்தாலும் சிங்கம் படத்தை பார்த்து நான் மன உடைந்து போனது வந்து எந்த சூழ்நிலையும் நான் மறுக்க மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அது திருப்பி ஐ ரிப்பீட் அப்படின்றது போட்டு திருப்பி அதை சொல்லிக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. நன்றி
நடுவர்களே. என்னோட இறுதி கருத்து என்னன்னா, என்னதான் பகாசுரன் மாதிரி திரௌபதி மாதிரி சில தற்கொலையா தரமான படங்கள் இருந்தாலும் ஜெய்பீம் பரியேறும் பெருமாள் அப்புறமா இந்த மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய படங்களும் இருக்குது. நம்ம வயிறு குலுங்க சிரிக்கிற மாதிரி காமெடி படங்களும் இருந்ததை மறுக்க முடியாது. பஞ்சதந்திரம் படம் இப்போ கூட எத்தனை முறை கேட்டுவில் பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை நமக்கு ஒரு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்குதுன்ற போது அதையும் நம்ம வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்கணும். அதெல்லாம் மனசில் வச்சு யார் வேணாலும் அந்த பார்த்து அறிவிச்சிடும். சில படங்கள் தற்கொலைத்தனமாக இருக்கலாம், சில ஃபேன்ஸ் தற்கொலையாக இருக்கலாம், அதுக்காக எல்லாருமே அப்படின்னு ஆகிட முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த கால கட்டத்தை வந்து திரைப்படம் இல்லாமல் அடுத்த எதிர்கால சூழ்நிலை நகராதுன்றதை நான் வலுவாக நம்புகிறேன். ஏன்னா வந்து அதை ஒரு படம் பார்க்காமலோ ஒரு சீரியல் பார்க்காமலோ நம்மளால வந்து அடுத்த லைஃபை கொண்டு போக முடியாது. சீரீஸோ அப்படி தான் எல்லாரும் அது அடிக்ட் ஆகிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு பார்த்து தீர்ப்பை போட்டு சொல்லி விடுங்க ஐயா. நன்றி.
இப்போ என்னோட இறுதி கருத்தை நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். மனுஷன் எப்படி வந்து இப்ப குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி ஆகி வந்தானோ அதே மாதிரிதான் வந்து திரைப்படங்களை வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நான் சொல்லுவேன். பார்க்க முடியாத கடவுளை வந்து காட்சிப்படுத்தினதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட வந்து பக்தி கொண்டு பேசிட்டுதான் இருக்கட்டும், அதுக்காக என்னடா பக்தி பத்தி பேசி நினைச்சாதீங்க, டாபிக் அப்படி நான் பேசிதான் ஆகணும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து இந்த பாயிண்ட், பார்க்க முடியாத கடவுளை வந்து காட்சிப்படுத்தி ஸ்ரீரங்க முன்னாடி வந்து கையெடுத்து கும்பிட வச்சதா இருக்கட்டும், அதுல ஆரம்பிச்சு என் எஜமான் காலடி மண்ண தொட்டார் அப்படின்னு வந்து தற்கொலை தரமான வசங்க வச்சதா இருக்கட்டும், நாட்டாம போனா தட தட்டின துண்டை எடுத்து கக்கத்தை வச்சு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறதுல இருந்து இவ்வளவு ப்ரோக்ரஸிவான ஒரு படங்கள், இது ஜெய் பீமா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், திருப்பி அடி நம்ம அடங்கி போடணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி மிகுந்த கருத்துக்கள் பேசுற வரைக்கும் மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சானோ அதே மாதிரி வந்து சினிமாவும் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுதான் வந்து உண்மை. இந்த சமூகத்தோட பரிணாம வளர்ச்சியோட எடுத்துக்காட்டதான் வந்து திரைப்படங்கள் வந்து இந்த சமூகத்துல வந்து ஊடுருவிக்கிறதா நான் பாக்குறேன். எல்லா படமும் நல்ல படமா அப்படின்னு கேட்டா இல்லை, தற்கொலை படங்களும் இருக்கு நல்ல படங்களும் இருக்கு. அதை பிரிச்சு பாக்குற அளவுக்கு பக்குவம் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அது பொறுத்து. அதுக்காக வந்து பி கிரேடு பாக்குறவன் என்ன கெட்டவனா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவன் பார்த்துட்டு போட்டுவான் அவ்வளவுதான். அந்த அந்த வயசுக்குன்னு ஒரு சில படங்கள் இருக்கு, அந்த வயசுக்கு வந்தவங்க மட்டும் பாருங்க. ஐயோ அனுஷ்காவை இப்படி காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த மாதிரி அப்சீன் சீன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பிளர் பண்ணிருக்காங்க. அப்புறம் அதை வந்து ஏன் பிளர் பண்ணீங்கன்னு கேக்குறது வந்து எதிர்த்தரப்பு வாதங்கள்ல வந்து எனக்கு இப்ப வரைக்கும் நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரிலாம் யோசிக்காம படத்துல இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துட்டு படங்கள் அந்த படங்களின் மூலமா நமக்கு கிடைக்கும் லெசன்ஸை வந்து ஒரு பாடமாக எடுத்து நாமும் வளருவோம்.
ஐயா இப்போ நான் என்னோட இறுதி கருத்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாடம் அப்படின்னா அது வந்து பள்ளிச்சாலையில் பாடம் படிக்கலாம், ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு பாடம் கத்துக்கிறேன், அங்கே போயிட்டு நான் வந்து தளபதிக்கிட்டே இருந்து குட்டி ஸ்டோரியிலேருந்து நான் வாழ்க்கை லெசனை தேட போகிறேன், நம்ம ஆண்டவரோட படத்துலேருந்து நான் ஹிண்ட் எடுத்து நான் வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் அவனை விட ஒரு பெரிய தற்கொலை வந்து எவனாலும் இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சினிமா மூலமாக தான் நம்ம வந்து கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை வந்து வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இப்போ அவர் என்ன சொன்னார் எதிர்கட்சிவாதத்தில், நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது தான் சினிமாவில் எடுக்கிறாங்க. அப்போ நிஜ வாழ்க்கை நடக்கிறத நீங்கள் நிஜ வாழ்க்கையில எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க, மக்களோட பேசுங்க, புத்தகம் வாசிங்க, பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. ஜீம்ஸ் ராஜான்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, அது கேளுங்க, அதுக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்களோட கருத்துக்களை கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு துறையில் வந்து தலை சிறந்தவங்கக்கூடிய அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம், அவங்களுடைய புஸ்தகங்களை படிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதா சரியா இருக்குமே தவிர, ஏன்னா எந்த சினிமாவில் வந்து யாரும் வந்து ஒரு ஃபுல் சின்சியாரிட்டியோட இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றியோ இல்லை இதை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அதை முழு ஆய்வு செய்து அதை வந்து படமாக அதோட முழு அனுபவத்தை கொடுக்கணும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய படங்கள் வந்து மிக மிக குறைவு. அந்த மாதிரி படங்களை ஆதரிங்க. மற்றபடி வந்து ஸ்கேம் பண்ணி ஓட்டிடலாம், 5 ரூபாய்க்கு பெறாத படத்தை வந்து 500 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடிய திரை டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் அவங்கள ஆதரிச்சதுனால நம்ம கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சு தான் போகுமே தவிர அதுலேருந்து வந்து ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தலைமுறையாக வந்து சினிமாவுக்கு வந்து நம்மளை வந்து அடிமையாக வச்சுக்கிறது ரஜினி கமல், விஜய் சூர்யா, ஐயோ ஆண்டவர் விவர விட்டுட்டேன், ரஜினி கமல், அஜித் விஜய், அதுக்கப்புறம் சண்டை வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சூர்யா, சூர்யா கூட யார் போட்டி கிடையாது, அது மாதிரி தனுஷுக்கு யார் போட்டி கிடையாது, அப்புறம் சிவகார்த்திகேயன், சிவகார்த்தியின் கிட வந்து விஜய் சேதுபதி, அந்த மாதிரி வச்சுக்கலாம், சிம்பு அவங்கெல்லாம் வந்து எந்த மூலையில் கிடக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரசிகர்களை வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இது இணையதளங்கள் அது வந்து ஒரு சினிமா 3 மணி நேரம் பார்த்தான் அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. முடிச்சுட்டு வந்தான்னா எனக்கு நிம்மதி, இந்த படம் பார்த்தேன், இதுலேருந்து இதை நான் எடுத்தேன், இதெல்லாம் இந்த பாடல்கள் எப்போனா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் அந்த அதையே வந்து ஃபுல் டைம் வேலையாக வந்து இணையத்துலேயும் அவனோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்த திறந்தாலும் வந்து படம் 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 அடுத்த அப்டேட், அவன் வாழ்க்கையில் வந்து அடுத்த அப்டேட், இப்போ வந்து ஒரு 30,000 சம்பளத்து வேலை பார்க்குறேன் அடுத்து நான் வாழ்க்கையில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொருத்தனும் இப்போ தளபதி 67 அப்டேட் கேட்டு அப்டேட் கேட்டும் வலிமையோட அப்டேட் கேட்டு சுற்றிட்டு இருந்த பயலுவை தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கண்ணாடியை பார்த்து வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா, ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும் வாழ்க்கையில, நேற்று நடந்து நேற்று இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா, ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கான்னு தன்னோட கண்ணாடியை பார்த்து அவங்க டெய்லி அப்டேட் அப்படின்னு அவன் கண்ணாடியை பார்த்து அவன் வாழ்க்கையை கேட்டிருந்தான்னா இந்த 2 வருஷத்துல கண்டிப்பாக வந்து அவன் வந்து முன்னாடி உயர்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சினிமா பின்னாடி ஒரு சினிமா வர்றப்போ பார்த்துக்கிட்டோம் போட்டோம், ஆனால் சினிமா பின்னாடியே ஓடி அந்த சினிமா வந்து ஒரு கலாச்சாரத்தை சினிமா தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தா ஐயோ ஃபோட்டோ வந்துருச்சு ஃபோட்டோ எங்க ஃபோட்டோ எங்கன்னு சொல்லிட்டு நடராத்திரி 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறான், விடிய காலில் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறான், விடிய காலில் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறான். அதெல்லாம் ஏன் மக்கள் வந்து சகஜமாக இருக்கக்கூடிய நேரத்தில் விடணும், 5 மணிக்கு விடு, ஏன்னா ஈவினிங் டைம்ல பார்க்க தான் போகிறாங்க, அது இன்னும் நடராத்திரி 1 மணிக்கு விடுறது, ஒரு டீசர் விடுறான் அது விடுறான். ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து இவங்க வந்து ஒரு அடிமைப்படுத்தி அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க நினைக்கிறத வந்து மக்கள் உடைக்கணும், மக்கள் வந்து சினிமாவை சினிமாவை தான் பார்க்கணும், அதை வந்து ஒரு பாடமாக பார்க்கவே கூடாது என்பதை வந்து நான் ஆணித்தனமாக கூறி வந்து இந்த இடத்துல என்னுடைய கருத்தை முடிவைக்கிறேன். ஐயா நீங்கள் வந்து நல்ல கருத்தை சொல்லுங்கள், ஒக்கலாம் மண்டே புழுந்துடும். ஆ
ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் சைடோட கருத்துக்களை வந்து நல்லா ஆணித்தனமாகவும் அவங்க சைட் சொல்ல வேண்டிய எல்லா கருத்துக்களையும் தெளிவா சொன்னாங்க. இதோட இறுதி கருத்தை வந்து சொல்றதுக்கு திரைத்துறையில ரொம்ப கற்று தேர்ந்த திரைத்துறையை பற்றி முழுதும் அறிஞ்ச திரு மலக் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க மிஸ்டர் மலக்.
அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் நடுவர் அவர்களுக்கு வந்து என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரெண்டு சைடு என்ன சொல்வது இரண்டு அணியினர் கூறிய கருத்துக்களையும் வந்து நான் பிக் பாஸ் போன்று உண்ணியமாக கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அதில் இரண்டு பக்கங்களும் கருத்துக்கள் சொன்னார்கள். இது திரைப்படமா பாடமா என்று, ஒரு திரைப்படம் என்றால் அதற்கு வந்து ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு திரைப்படத்தின் மூலம் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் வந்து ரொம்பவே வந்து நான் பிலீவ் பண்ணக்கூடிய ஆளு. ஏன்னா என்னோட படம் நான் எடுத்த அந்த விரும்மாண்டி படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சீனையும் நான் எப்படி எடுத்தேன்னு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் கிடையாது, நான் எடுத்த அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்துலையும் நான் வந்து எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணேன்னு சொல்லி இப்போ நிறையா காலேஜ்கள்லேயே வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடமாக வந்து என்னோடய படத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பாடமாக மாறி இருக்குன்றதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இப்போ பாடம் நம்ம இங்கே கற்றுப்போம் கல்வி சாலை. இப்போ கல்வி சாலைகள்லே யூடியூப்லேயே வந்து இப்போது எல்லா பாடமும் எடுக்கிறாங்க. அப்போது யூடியூப்பில் ஒரு படம் வருது இல்லை, அதுவும் ஒரு படம் தானே. அப்போ அந்த படத்து மூலமாகவும் நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது இல்லையா. அப்படி பார்க்குறப்போ ரெண்டு சைடுமே வந்து நம்ம தேவைன்ற மாதிரி தான் நான் பாடுறேன். படத்துலேருந்தும் நமக்கு பாடம் கிடைக்கும், படத்துலேருந்தும் நமக்கு ஒரு படம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் மையம், அந்த மையம் தான் நம்ம என்னது என்று நம்ம வந்து கண்டறிய வேண்டும். அதனால் நான் கூற வரும் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம் படத்திலிருந்து எடுக்கக்கூடிய பாடம் சரியான பாடமாக இருக்கணும். அந்த பாடத்தை நம்ம வந்து எது கரெக்டுன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம் பள்ளி சாலைக்கு சென்று எல்லா பாடங்களையும் படித்தால் தான் நம்ம அந்த படத்தை கற்று தேர்ந்து அந்த படத்தில் உள்ள பாடத்தை எடுக்க முடியும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை அந்த பாடத்தை படிக்க முடியும். அது மட்டும் அல்லாமல் நம்மளோட வாழ்க்கையே ஒரு பாடம் தான், அந்த தின வாழ்க்கையே ஒரு படம் தான், அதிலிருந்து கிடைக்கக்கூடியது நமக்கு ஒரு பாடம் தான். அதனால் இன்று மக்கள் எல்லாரும் வந்து என்னிடம் என்ன பதில் கொடுக்க போறேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. படமா என்ற பதில் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் மக்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது என்னிடம் கூறுவதற்கு பதில் இல்லை என்பதில் எனக்கு ஐயம் ஒன்றுமில்லை. ஆனால் இதற்கான பதில் எதுவாக இருக்கும் என்று எனக்கு தோன்வது என்னவென்றால், இதற்கான பதில் மக்கள் உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் திரைப்படமாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கும் பாடமாக இருக்கட்டும், இரண்டும் கற்று தேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய சக்தி உங்களிடம் தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் தான் ராஜா. நான் எப்போதுமே உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மலக், டக் லைஃப் வாழக்கூடிய ஒரு நாயக்கர் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரே நிமிஷம், அந்த கிரிக்கெட் நாய்ஸ் கேக்குதானா நான் பேசும்போது?
ஃபுட்பால் நாய்ஸ் கேக்குற மாதிரி
இருக்கு. ம், ஜோக்க தவிர்த்துறீங்களா?
இங்கேயுமே இங்கேயுமே ரோலக்ஸ் வாய்ஸ் எல்லாம் கேக்கும். மேபி இங்க மழை பெய்ய வேற போகுது. ரோலக்ஸ் நடிச்சு காப்பான் படத்துல வர்ற வெட்டிக்கிளி எல்லாம் கேக்கும் இங்க. நாய்ஸ் அப்ரோச் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. நீ இந்த இது கமல் மாதிரி பேசு பாப்பா, இந்த இது டைலாக் சொல்லு. என் பேரு ஜாவா பழனிசாமி நாயக்கன். அதுக்கு என்னடா சொல்லுவான், நான் பிறக்கும் போதே நான் ஒரு க்ளவுன். அது க்ளவுனுக்கு இதை இதுல தெரியுமாடா, ஜப்பான்ல ஏதோ சொல்லு.
அது யாருக்கும் புரியாது சொல்லாலும்,
என் பேரு நான் பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டாங்க நான் ஒரு க்ளவுன் கூதியான்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேரு ஜாவா பழனிசாமி நாயக்கன்.
மணி
கட்டிக்கு 10 ரூபா கொடு.
மணி பசிக்குது மணி, பிரபு வயசுக்கு போயிருந்தா
இல்ல? அது இல்ல, மணி கட்டிங்கு காசு கொடு மணி. சரி சரி, ஜாவா நீ பேசு பாப்போம் ஒரு டைலாக். இந்த டைலாக் அந்த பேர் மட்டும் தான் சொல்லணும், சொல்லு பாப்போம்.
என்ன கமல் மாதிரி நடிக்க சொன்னா ஏன்டா சிவாஜி மாதிரி பண்ணிட்டு இருக்க? வீடியோ எல்லாம் எடுக்கல, ரத்த ரத்த வாந்தி எல்லாம் எடுத்து கேப்சர் ஆகாது. இதுல
ஓன்லி வாய்ஸ் ஆக்டிங்.
என்ன வர மாட்டேங்குது
அந்த மாதிரி. இது ஆட்டோ ஓட்டிட்டு பேசினா என் பேரு
அப்படின்ற நாயக்கர் என்ன பிறந்ததுல இருந்து வர
மாட்டேன்.
தெரியுதுண்ணா ஒரே நிமிஷம் லாஸ்ட் ஓட்டுறேன். இதுக்கப்புறம் செஞ்சிருந்தான் பேசுவான். என் பேரு கவா பழனிச்சாமி நாயக்கர். தேனி கொட்டவாசுக்கு வயசு வருதுண்ண.
எதுக்குடா இருமிக்கிட்டு இருக்க? இரும்பு நீ ரொம்ப அதெல்லாம் ட்ரை தான் பண்ண வேண்டாம். என் பேரு அப்படின்ற மாதிரி எழுத்த போதும். என் பேரு ஜாவா பழனிசாமி நாயக்க அப்படின்ற மாதிரி இழுத்து இழுத்து சொல்லு.
என் பேரு ஜாவா பழனி நாயக்க. என்னைய பிறக்கும் போது குளோன் புதியா பிறந்துட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், என் பேரு ஜாவா பழனி நாயக்க. மணி கட்டிங்கு 10 ரூபா காசு கொடு. ஓகேவா?
இவனை வச்சு இது மட்டும் இந்த கை சுத்து மனவர் வச்சு பண்ணிட்டு போல ஒரு எபிசோட்ல வர வந்துரு. ஒரு இங்கிலீஷ் எபிசோட் ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கொடுத்தது தம் துணு டயலாக்
அடித்தொண்டு இருக்கு. அது லேச லெப்ட்ல வரணும். அது கொஞ்சம் ஸ்பர்ஷ சாப்பிட்டு ரைட்ல நின்றுட்டு இருக்கு. அது கிட்ட வர மாட்டேங்குது.
அடப்படுத்து மயிரப்படி உன் வயசு நம்மதான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன்.